சாந்தி, எல்லாரும் உங்க ஹிஷியா இருக்கீங்களா, குளிர்ச்சியா இருக்கீங்களா? 10/6/2018 அவ்விக்க முரளி, ஒரிஜினல் டேட் 25/5/1983. முரளியின் தலைப்பு, பிரம்மா பாபாவுக்கு குழந்தைங்க கிட்ட இருந்து ஒரு விருப்பம் இருக்கு. பிரம்மா பாபாவிற்கு குழந்தைகளிடமிருந்து ஒரு விருப்பம், இதன் தலைப்பு. இன்று பாப்தாதார் அனைத்து குழந்தைங்களுடைய சேவையின் நினைவின் மற்றும் தந்தைக்கு சமமாக ஆகிற சார்ட்டை பார்த்துட்டு இருக்கிற சேவை சார்ட்டு, நினைவு சார்ட்டு, பாபாவுக்கு சமமா தெய்வீக குணங்கள் எந்த அளவுக்கு இருக்குது இந்த சார்ட்டை பாக்குற. பாப்தாதா மூலமா என்னென்ன பொக்கிஷங்கள்லாம் கிடைச்சிருக்குது? தந்தைய நிராகார, அதாவது உடலற்ற வெறும் ஒரிப்பிள்ளையா இருந்த ரூபத்தில இருந்து சாக்கா ஆக்கார ரூபத்துல இருந்து சாக்காரத்துக்கு கூப்பிட்டுருக்கிறீங்க. நிராகாரம்னா எந்த உடலும் இல்லாம வெறும் ஒளிப்புள்ளி, ஆக்காரம்னா ஒளி உடல். சோ ஒளி உடல்ல இருக்கிற பிரம்ம பாபாவையும் எந்த உடலும் இல்லாம இருக்கிற சிவபாபாவையும் இந்த ஸ்தூல உடல்ல, அதாவது சாக்காரத்துல கூப்பிட்டுருக்கிறீங்க. பாப்தாதாவும் குழந்தைங்களுடைய அன்புல குழந்தைங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டார் சந்திக்கிறதுக்காக. அதன் பலன் சொரூபமாக எல்லா குழந்தைங்களும் எந்த விதமான பழமா ஆகியிருக்கிறாங்க, பிரத்யக்ஷ பழமா ஆகியிருக்கிறாங்களா, பருவ காலத்து பழமா ஆகியிருக்கிறாங்களா, பார்க்கறதுக்கு அழகான ரூபமுடைய பழமா ஆகியிருக்கிறாங்களா, நல்ல ரூபம் மற்றும் நல்ல சாறு நிறைந்த பழமா ஆகியிருக்கிறாங்களா? நேரடி பாலனின் அர்த்தம் மரத்திலேயே பழுத்த பழமாக ஆகியிருக்கிறீங்களா, அல்லது பழுக்காத பழங்களை ஏதாவது ஓரிரு விசேஷம்ன்ற மசாலாவின் ஆதாரத்துல தன்னை பார்க்கறதுக்கு மிக வண்ணம் ரூபம் உடையவராக கொண்டு வந்திருக்கிறீங்களா, அல்லது இதுவரைக்குமே பழுக்காத பழமாவே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு குழந்தைங்களுடைய இந்த சார்ட்டை பார்த்து கொண்டிருந்தோம். சங்கம யுகத்துடைய விசேஷத்தின் பிரகாரம் பிரத்யக்ஷ பழம் கிடைக்கிற நேரத்துக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு பாடத்திலும் ஒவ்வொரு அடியிலும் காரியத்திலும் பிரத்யக்ஷ பலன் கொடுக்கக்கூடிய, பிரத்யக்ஷ பழத்தை அருந்தக்கூடிய தந்தையின் பாலனையால் பழுத்த வண்ணம் ரூபம் சாறு மூன்று நாளும் நிரம்பிய விலை மதிக்க முடியாத பழமா இருக்கணும். இப்ப உங்களை நீங்களே கேளுங்க, நீங்க எந்த பழமா இருக்கிறீங்க? எப்பொழுதும் தந்தையுடன் இருப்பதின் வண்ணம், எப்பொழுதும் பிரம்ம பாபாவுக்கு சமமாக தந்தையை வெளிப்படுத்துற ரூபம், எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளின் சாறு, அந்த மாதிரி தந்தைக்கு சமமா ஆகியிருக்கிறனா? இன்றைய நாட்கள்ல பிரம்மா பாபா பிராமண குழந்தைகளின் சமமான சம்பன்ன நிலைய விசேஷமா பார்த்துட்டு இருக்கிறாரு. முழு நேரமும் ஒவ்வொரு விசேஷ குழந்தையின் சித்திரம் மற்றும் சரித்திரம் ரெண்டையும் எதிரில் வைத்து எந்த அளவுக்கு சம்பன்னம் ஆகியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மாலையின் மணியாக யார் இருக்கிறார், மேலும் எத்தனை பேர் தன்னுடைய வரிசை எண்ணில் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்ற அந்த கணக்கின்படி ரிசல்ட்டை பார்த்து விசேஷமாக பிரம்மபாபா சொன்னாரு, பிராமண ஆத்மானாலே ஒவ்வொரு காரியத்திலும் பாப்தாதாவை பிரத்யக்ஷம் செய்யறவங்க வெளிப்படுத்துறவங்க. காரியம்ங்கிற எழுதுகோள் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவின் இதயத்திலும் புத்தியிலும் தந்தையின் சித்திரத்தை அல்லது சொரூபத்தை வரையக்கூடிய ஆன்மீக ஓவியராக ஆகியிருக்கிறீங்க தானே. இப்ப பிரம்மா பாபாவுக்கு இந்த சீசனின் ரிசல்ட்ல குழந்தைங்க மேல ஒரு விருப்பம் இருக்கு. என்ன அந்த விருப்பம்? ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய காரியங்கள்ன்ற கண்ணாடி மூலமா தந்தையின் சாட்சாத்காரம் செய்விக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றி நடந்து தந்தைக்கு சமமாக அவ்யக்த ஃபரிஸ்தா ஆகி கர்ம யோகியின் பங்கை செய்ய வேண்டும் என்ற இந்த ஆசைதான் தந்தைக்கு இருக்கிறது. இந்த விருப்பத்தை நிறைவேற்றுறது கடினமா அல்லது சுலபமா? பிரம்மா பாபாவோ எப்பொழுதுமே தொடக்கத்திலிருந்து உடனடி தானம் மகா புண்ணியம் என்ற இதே சமஸ்காரத்தை சாக்கார ரூபத்தில் கொண்டு வந்தவராக இருந்தார் இல்லையா? சொல்றாரு, நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன், வந்து செக் பண்றேன், பாபாவுக்கு சமமா ஆகி இருக்கிறீங்களா, சேவை எப்படி போகுது, நினைவு எப்படி போகுது, எல்லாத்தையும் செக் பண்றது. என்ன மாதிரி பழமா குழந்தைங்க இருக்கிறாங்க? ஏன்னா பாபா பாலனை பண்றாரு, அதுல ரிசல்ட் என்ன? டீச்சர் நடத்தினாங்க, அதுல ரிசல்ட் என்ன? எக்ஸாம்ல தெரியும் இல்லையா? நிறைய டீச்சர் பாத்தீங்கன்னா நல்ல பக்காவான டீச்சர், சென்சிட்டிவா இருந்தாங்கன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது எனக்கு அசிங்கம், வருஷம் ஃபுல்லா நான் சொல்லி கொடுத்த எந்த பலனும் இல்ல. அது மாதிரி பாபா பாக்குறாரு, பாலனை பாக்குறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி டீச்சர் சொரூபத்துல பாபாவை பாருங்க. பாபா ஒரு டீச்சர் எப்ப குஷி அடைவாங்க, தன்னுடைய மாணவன் ஃபுல் மார்க் எடுக்கும் போதுதான் குஷி அடைவாங்க. அவங்கள பார்க்கும் போதே சந்தோஷம் வரும். அந்த மாதிரி நான் அப்பாவை சந்தோஷப்படுத்துறேன்னா பாபா பாலனையில பழுத்த பழம் மாதிரி இருக்கிறீங்களா? அதாவது உங்களுடைய மனம் அந்த மாதிரி கணிஞ்சு இருக்குதா? உங்களுடைய நடத்தை அந்த மாதிரி இறைவனுக்கு சமமா மாறி இருக்குதா? இல்லையா? பிராமண வாழ்க்கை ஏந்திரிக்கிறதுல இருந்து எல்லாமே பேசுறதுல இருந்து உணவுல இருந்து அப்படியே பாபா கேட்ட அப்படியே அந்த நானுன்றதே மறைஞ்சிருச்சு. நானுன்னு இருக்கும்போதுதான் அந்த பழைய சமஸ்காரம் எல்லாம் வரும், எல்லாமே போயிடுச்சு. அப்படியே பாபா சொல்றத அப்படியே செய், பாபா எஜமானன் நான் அடிமை, அப்படி அந்த மாதிரி ஆகி இருக்கிறீங்களா? அதாவது பருவ காலத்து பழமா ஆகி இருக்கிறீங்களா? இல்ல எப்ப சூப்பரா சொல்றாரு பாருங்க. அது மாதிரி என்ன பழம் இருக்குன்னு தெரியல, வருஷம் ஃபுல்லா கிடைக்கிற பழம்னு ஏதாவது இருக்குதா தெரியல. ஆனா வாழைப்பழம் எப்பயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? மாம்பழம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீசன் தான். அப்ப எப்பவுமே பழம், அது அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே பாபா வெளிப்படுத்துற மாதிரி இருக்கீங்களா, இல்ல அந்தந்த சிச்சுவேஷனுக்கு மட்டும் வெளிப்படுத்துறீங்களா? ஒரு சில சமயம் அப்பா வெளிப்படுத்துங்க, ஒரு சில சமயம் பழைய குணமே வருதா? அதான் பருவ காலத்து பழமான்னு கேக்குறாரு. அதே மாதிரி பாக்குறதுக்கு அழகான ரூபமுடைய பழமாக ஆகி இருக்கிறீங்களா? கூடவே ரூபமும் நல்லா இருந்து சாரும் நிறைந்த பழமா ஆகி இருக்கிறீங்களா? சூப்பரா கேக்குறாரு பாருங்க. ஒரு சில பழம் பார்க்க நல்லா இருக்கும், ஆனா டேஸ்ட் இருக்கு. நிறைய பழம் ஒரு சில சமயம் வெளி ஸ்டேட்டுக்கு எல்லாம் போறோம் அப்படின்னா அந்த பழத்தை பார்த்த உடனே வாங்கி சாப்பிடணும்னு தோணும், வாங்குவோம். ஆனா சேர்த்து பார்த்தோம்னா என்னடா இப்படி இருக்குதுன்னு தோணும் இல்லையா? சோதாம் பாபா சொல்ற பாக்குறதுக்கு மட்டும் அழகா இருக்குதா, அல்லது உண்மையிலே சாறு நல்ல இனிமையான சாறு நிறைந்த பழமா இருக்கிறீங்களா? ஏன்னா என்ன சொல்லிக்கிறோம் பெருமையா, நாங்க நேரடியா இறைவனுடைய குழந்தை, அவரு வளர்க்கிறார் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த நேரடி பாலனைனாலே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மரத்திலேயே பழுத்த பழம். மரத்திலேயே பழுத்த பழம் அது சொல்லுவாங்களே மரத்துல. இங்க கூட பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்தாரு, இங்க மரத்திலே பழுத்த பழம் மாம்பழம் சாப்பிட்டு பாரு. அப்ப மரத்திலே பழுத்தா அது டேஸ்ட் தனி. ஆனா பறிச்சு காயாவே பறிச்சு அது பண்றாங்க இல்லையா, இப்ப கல் வச்சு பழுக்க வைக்கிறது கலர் சூப்பரா இருக்கும் ஆனா டேஸ்ட் இருக்காது. மரத்திலே பழுத்தாதான் அது டேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நேரடி பாலனா மரத்திலே பழுத்த பழம் அப்படின்னு அர்த்தம். எல்லா விசேஷங்களும் இனிமை பாக்குற ரூபம் எப்படி கம்பேர் பண்றாங்க பழத்தோட. அதுவும் இப்ப மாம்பழ சீசனுக்கு நமக்கு சூப்பராவே புரியுது இல்லையா. சரி, ஆனா பழுக்காத பழத்துல ஒரு சில விசேஷத்தை வச்சு பாக்குறதுக்கு மட்டும் அப்படியே நல்ல வண்ணம் நல்ல ரூபம் அப்படி கொண்டுட்டு வந்திருக்கிறீங்களா இல்ல. ஓரிரு விசேஷம் மட்டும், அதாவது எல்லாமே தெய்வீக குணம் சுத்தமான அசுர குணமே இல்லைன்னா மரத்திலே பழுத்த பழம் ஃபுல்லா எல்லாம் இருக்கு. பறிச்சு அந்த கலரை ஏத்துறதுக்காக கல்லு வச்சு இந்த மாதிரி எல்லாம் பழுக்கிறது என்ன சொல்றாரு, ஓரிரு விசேஷம் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்களா. பாக்குறதுக்கு நல்ல வண்ணம் ரூபம் இருக்கிற மாதிரி ஆனா சுவை இல்ல. சோ அது வெளி வெளியில நடந்துக்கிறதெல்லாம் அப்படியே அவ்வளவு சூப்பரா இல்லையா. அப்படியே அந்த உணவு கட்டுப்பாடு இது எல்லாம் தூய்மை வெளிப்புற தூய்மை எல்லாம். ஆனா உள்ள எப்படி வந்திருக்கிறீங்க இல்ல இன்னும் பழுக்காத பழமாவே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு. அந்த ரெண்டு விசேஷம் கூட வராததா தான் இருக்கிறீங்களா அப்படிங்கறது பாபா கிட்ட இருக்கும் பாருங்க சார்ட். அதை பாக்குறாரு, நம்ம எழுதுற சார்ட் இல்ல. நம்ம எழுதுறது எழுதாம விட்டுருப்போம் அல்லது எழுதினாலும் மாத்தி எழுதிருப்போம். அங்க இருக்கும் அவர்கிட்ட எல்லாமே இல்லையா. சுக்ஷ்மதனத்துல பாக்குறாரு எப்படி இருக்குது குழந்தை அப்படின்ட்டு. சங்கம யுகத்தின் விசேஷத்தின் படி பாத்தீங்கன்னா என்ன பழம் கிடைச்சிருக்கணும், பிரத்யக்ஷ பழம் கிடைச்சிருக்கணும். அப்படின்னா மரத்திலே பழுத்த பழம் அனைத்தும் எப்பவுமே எப்பவுமே பழம் எப்ப வேணாலும் இந்த பழத்தை சாப்பிட்டு பாருன்னு சொல்ற மாதிரி இனிமையானவர்களாக நீங்க இருந்திருக்கணும். அந்த மாதிரி நேரம் இந்த சங்கம் சங்கம் யுகம் நேரம். அதனால நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா இந்த சங்கம் யுகத்துல, எல்லா பாடத்திலையும் என்னென்ன பாடம் நமக்கு இருக்குது, ஞானம் யோகம் சேவை தாரணை, இந்த எல்லா பாடத்திலையும் ஒவ்வொரு அடியிலும் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் அந்த பிரத்யக்ஷ பலன் கொடுக்கணும் இல்லையா. சோ பாடத்திலும் முழுசா நாளத்திலும் முழு மார்க். சோ ஒவ்வொரு அடியிலும் அந்த ஞானமும் தெரியணும், யோகமும் தெரியணும், குணம் தாரணையும் தெரியணும், சேவையும் தெரியணும். ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு காரியத்திலும் இது தெரியணும். அதுதான் பிரத்யக்ஷ பலன் கொடுக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி பிரத்யக்ஷ பழத்தை சாப்பிடக்கூடிய பாருங்க, பிரத்யக்ஷ பழமாக நீங்களும் இருக்கணும், அந்த பிரத்யக்ஷ பழத்தை சாப்பிடுறவங்க. அப்படின்னு அர்த்தம், அதை வெளிப்ப அதை சாப்பிட்டு நீங்களே அதே மாதிரி பழமாக மாறுறீங்க. தந்தையுடைய நேரடி பாலனையினால பழுத்ததுனால இது எப்படி இருக்கணும், இது தந்தையுடைய நேரடி பாலன பழுத்ததுனால மரத்தில் பழுத்ததுன்னு சொல்றது எப்படி சூப்பரா சொல்றாரு. பிராமணர்கள் தான் நேரடி கண்ட மரத்துல பழுத்தோம். சோ அதுதான் டிஃபரன்ஸ் தெரியணும்ன்ற. நமக்கு யூனிஃபார்ம் ஒயிட் அண்ட் ஒயிட் பாத்தீங்கன்னா முஸ்லிம் சகோதரர்களும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுறாங்க, ஜெயின மதத்திலும் ஒயிட் தான், கிறிஸ்தவர்களும் ஒயிட் தான் போடுறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப எதுல டிஃபரன்ஸ் தெரியணும்? அப்ப அதான் இங்க பாபா சொல்றது பிரம்மகுமாரிகளுக்குள்ளேயே கம்பேர் பண்றாரு. பட் வெளியில கம்பேர் பண்ணாலுமே கூட நம்மளுடைய நடத்தை சொல்லணும், இவங்க தான் நேரடி குழந்தைன்ட்டு. அது எப்படி இருக்கும்? கலரும் பாக்குற ரூபமும் அந்த சார், இனிமையான சாறு மூன்றிலும் நிரம்பி விலை மதிக்க முடியாத பழமா இருக்கணும். நீங்க விலை மதிக்க முடியாத பழம். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போறாருன்னா என் வாழ்க்கையில ஒரு மகான பார்த்துட்டு நான் இப்ப நிம்மதியா சாகலாம் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்தி அனுப்பணும் எல்லாருக்கிட்டையும். அந்த மாதிரி பழமா இருக்கணும். இது ரொம்ப பாபா சொல்ற வெளியில மட்டும் இல்ல உள்ளயும் அதுவும் இருக்கு. அது இல்லையா, இப்ப நம்ம இப்ப எனக்கே முத முதல்ல ஞானம் கொடுத்த ஒரு பிரதர் பார்க்கும்போது இல்ல இப்பதோ சாஃப்டா இருக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு. நீங்க ரொம்ப நல்ல ரொம்ப விசேஷமான ஆத்மா அவ்வளவு அன்பா பேசினாரு. ஃபர்ஸ்ட் அவர் போயிட்டார், அவர் 2-3 நாள் தான் இருந்தார், அப்புறம் போயிட்டார். அப்ப பார்த்தா அவர் மாத்தச்சிரும், அவருக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? ஆனா அது தெரியாது, அப்ப பேசும்போது தெரியாது. அப்ப உள்ள இருக்குது, அது கூடவே பழகுறவங்களுக்கு தெரியும் இல்லையா, மத்தவங்களுக்கு தெரியாது. இப்ப வெளியில பாக்கும்போது பழம் மாதிரி இருக்குது, ஆனா உள்ள பழகும் போது இல்ல. சோ அதுவும் இருக்கக்கூடாது, அப்படி அப்படி மாறணும். அப்ப அவரு அது முயற்சி பண்றாரு, அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதுவும் மாறிடுவாரு, மாறிட்டு இருப்பாரு இல்லையா. சரி, அதான் எப்படி பழுத்திருக்கிறீங்க கேளுங்க, எந்த பழம் நானு கேளுங்க. இப்ப இந்த வண்ணம் ரூபம் சாறு எல்லாத்திலயும் நிரம்பி இருக்கணும்ல, அது என்ன வண்ணம் ரூபம்? பாபா சொல்லர் வண்ணம் கலர். பாபா சொல்லர் இல்லையா, நீங்க யார் கூட பழகுறீங்களோ உங்களுடைய கலர் தான் அவங்க மேல படணும், அவங்க கலர் உங்க மேல படக்கூடாது. அதாவது பிரபாவம். அப்ப பாபாவோட இருக்கிறதுடைய வண்ணம், பாபா கூட இருக்கிறீங்கன்றது தெரியணும் உங்களுக்கு. பார்வதி தேவி நீங்கன்னு தெரியணும், அதுதான் வண்ணம். ரூபம் பாபாவை வெளிப்படுத்துறதுல பிரம்மா பாபாவுக்கு சமமான ரூபம் இல்லையா. சோ அதாவது குணம், பிரம்மா பாபாவை பார்த்தா சிவபாபா. இப்ப குஜராதாதி உடம்புல சிவபாபா வரும்போது இருக்குது இல்ல, சோ இது கூட எப்பயாச்சும்தான் வராரு குஜராதாதி உடம்புல, மீட்டுக்கு தான் வராரு. ஆனா பிரம்மா பாபா உடம்புல எப்ப வேணாலும் வருவார், அடிக்கடி வந்துகிட்டே இருப்பாரு. அதனால பிரம்மா பாபா கிட்ட பேசும்போதுலாம் சிவபாபா கிட்ட பேசுறதாவே நினைங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? பிரம்மா பாபாவும் எப்பவுமே சிவபாபா வெளிப்படுத்தணும்ன்ற அந்த எண்ணத்திலேயே இருப்பார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு கிறிஸ்து பைபிள் சொன்ன மாதிரி இங்க சொல்றாரு. அந்த மாதிரி பாபா வெளிப்படுத்தினார் இல்லையா பிரம்மா பாபா, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதான் ரூபம். அவருக்கு சமம், உங்களை பார்த்தாலே சிவனை பார்த்த மாதிரி இருக்கும் எல்லாருக்கும், அதுதான் ரூபம். அதே மாதிரி சாறு அப்படின்னா எல்லா பிராப்திகளும் அதுதான் சார். பாபா கிட்ட இருக்க எல்லா பிராப்திகளும் அடைந்த ரூபம் அதுதான் இந்த சாறு, இனிமையான சாறு. அப்ப பாபா கிட்ட இருக்கிற எல்லா பிராப்தியும் உங்களுக்கும் வந்திருக்கணும். இந்த மாதிரி தந்தைக்கு சமமா நான் ஆகி இருக்கிறேன்னா அப்படின்னு கேக்குற, இந்த மூணுத்திலயும் தந்தைக்கு சமமா ஆகி இருக்கிறேனா? வண்ணம் பாபாவை வெளிப்படுத்துறதுல பிரம்ம பாபாவுக்கு சமமான ரூபம், அனைத்து பிராப்திகளையும் சாறு, இந்த மூணுத்துல அப்படியே பாபாவுக்கு எனக்கும் சமமா இருக்குதா? அதுதான் மரத்துல பழுத்த பழம். சோ அந்த மாதிரி பிராமண குழந்தைங்க பாபாவுக்கு சமமான பிரம்ம பாபாவுக்கு சமமான நிரம்பிய நிலை எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. பாப்தாத சாட்ட பாக்குறாங்க. சோ முழு நேரமும் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம் பாபாவும் தாதாவும், விசேஷ குழந்தையுடைய ஒவ்வொரு விசேஷ குழந்தையுடைய சித்திரம் சரித்திரம் ரெண்டுத்தையும் வச்சு பாக்குறாங்க. அவங்க உருவத்தை எடுத்துட்டு வந்தா அவங்க அவங்களுடைய சரித்திரம் எப்படி இருக்குது. சூப்பர் சினிமா எல்லாம் காட்டாங்களா, ஒரு சில கிரிமினல்ஸ் இந்த சிபிஐ விசாரணை இருக்கும்போது அவங்க போட்டோ போடுவாங்க, பின்னாடி அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும். அந்த மாதிரி பாபா பாக்குறார் சித்திரம் சரித்திரம். முழு நேரமும் இதான் பாத்துட்டு இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கிறாங்க, இவங்க தேருவாங்களா, சத்தியத்துக்கு தேருவாங்களா, ராஜா ஆவாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மாலையின் மணியா யார் இருக்கிறாங்க, மாலையின் மணி வெற்றி மணி மாலையின் மணி 108 எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க. அடுத்தது எல்லாருமே அந்த கடைசி நேரத்துல அவங்கவுங்க லைனுக்கு வந்துடணும் இல்லையா, சோ அந்த நெருக்கத்தின் கணக்குல அவங்க இடத்துக்கு வந்துட்டாங்களா. எதுக்கு பாக்குறாரு கடைசி நேரம் இல்லையா, அதை வச்சு தெரிஞ்சிடும் வந்துட்டாங்களா இல்லையான்ட்டு. சோ அதை பாத்துட்டு இருக்கிறாரு, அத பார்த்து பிரம்மா பாபா சொன்னாராம், பிராமண ஆத்மானாலே பாப் தாதாவை வெளிப்படுத்துறவங்க எப்படி ஒரு ஒரு பிரம்மகுமாரி அப்படி ரோட்ல நடக்கிறாங்கன்னா அப்படியே பாப் தாதாவே நடந்து போற மாதிரி அனுபவம் ஆகணும் ஒவ்வொருத்தருக்கும். சோ இத பார்த்து இவங்களே இப்படி இருக்கிறாங்க, இவங்க போற அந்த இடம் எப்படி இருக்கும், இந்த சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க நடத்தையினால கவரப்பட்டு அவங்க வரணும். இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு எவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் நம்மள மட்டம் தட்டி பேசினாலும் நம்ம கொஞ்சம் கூட அந்த குளிர்ச்சி தன்மையை விட்டுறக்கூடாது. நம்ம கிட்ட வாதம் பண்ணலாம், சோ அந்த 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 அவ்வளவு அன்பா பேசுறீங்க பாருங்க, அது அவங்கள பிடிச்சி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் பிராமண ஆத்மா. ஒவ்வொரு காரியத்திலும் அப்பாவை ரெண்டு அப்பாவும் வெளிப்படுத்துறவங்க. ஏன்னா நீங்க செய்யற காரியம்தான் பேனாவே. என்ன பண்ணும் இந்த பேனா, ஒவ்வொரு ஆத்மாவுடைய இதயத்திலும் எங்க அப்பா இப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னு வரையும். அப்படிதானே வரையறீங்க, அந்த மாதிரி ஆன்மீக ஓவியரா தானே இருக்கிறீங்க. அதாவது நீங்க செய்யற காரியம் அப்பாவை வெளிப்படுத்தும்ன்றத எப்படி சொல்றாரு பாருங்க, எதோட ஓமை பற்றி சொல்றாரு பாருங்க. அந்த காரியம்ன்ற பேனாவின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவின் இதயத்திலயும் அப்பாவை வரையறீங்களா. ஆன்மீக ஓவியம் எல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்லையா, எப்படி பாபா இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி சொல்றாருன்ட்டு. இப்ப பிரம்மா பாபாவுக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த நடைக்கும் சாக்கார முரளியில பாபா சொல்ற நடைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி திடீர்னு இப்படி ஆகுது இல்லையா. சோ அது ஞான சிந்தனை பண்ணி பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படும் இல்லையா. சோ ஒன்னு பிரம்மா பாபா, ஏன்னா இங்கேயுமே பிரம்மா பாபா சேர்ந்துதான் சொல்றாரு, பட் இது இல்லாம அட்வான்ஸ் பார்ட்டி மம்மா எல்லாம் கூட அங்க இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒழிச்சு வச்சிருக்கன்றாரு, ஒருவேளை அங்கேயே கூட இருக்கலாம். சோ ஏதோ ஒண்ணு இருக்குது, இவ்வளவு பக்காவா இந்த முரளி வர்றதுக்கு அவ்யக்த முரளி சாக்கார முரளியும் சூப்பரா இருக்கும், பட் இதோடைய நடையே வித்தியாசமா இருக்கும் இல்லையா. சரி பாபா சொல்றாரு, சோ பிரம்மா பாபாவுக்கு குழந்தைங்க மேல இந்த ரிசல்ட்ட பார்த்த அப்புறம் ஒரு விருப்பம் வருதாம். என்ன அந்த விருப்பம்னா, ஏற்கனவே காரியங்களை வந்து பேனாவோட ஒப்பிட்டார், இப்ப கண்ணாடியோட சொல்றார். இந்த காரியங்கள்ன்ற கண்ணாடிய பார்த்தா அப்பாதான் தெரியணுமா? சுப்ரசாம், கண்ணாடி முன்னாடி இருக்கிற பொருள் தானே தெரியும். அந்த மாதிரி நீங்க செய்யற காரியம்ன்ற கண்ணாடி எதை பிரதிபலிக்கணும்? அப்பாவை வெளிப்படுத்தணும், அப்பாவை சாட்சாத்காரம் சேவிக்கணும். இது கடவுளே வந்து செய்யறாரு. இப்ப பாருங்களா, ஒரு ஒருத்தர் நல்லா இருக்கிறவர் திடீர்னு மோசமா நடந்துக்கிறாருன்னா உடனே எல்லாருக்கும் டவுட் வந்துடும், பேய் புடிச்சிருக்கும், போய் செக் பண்ணுங்க இல்லையா. அந்த மாதிரி சாதாரணமா இருக்கிற திடீர்னு பயங்கர தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும்? அப்பாவை பாக்குறது அது அனுபவமாகும், அந்த டிஃபரன்ஸ் தெரியும், தெரிய வைக்கணும். சோ இது மட்டுமே முழு நாளும் ஞாபகம் இருந்தாலே பெரிய விஷயம், சூப்பரா இருக்கும் கேரக்டர். ஒரு ஒரு வினாடி நான் அப்பா வெளிப்படுத்திட்டு இருக்கேன், என்னுடைய காரியத்தை பார்த்தா அப்பா தான் தெரியணும். அப்பா இப்படி பாப்பாரா, அப்பா இப்படி சாப்பிடறதுக்கு அலைவாரா, இந்த சுவை பின்னாடி அலைவாரா, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுவாரா, துக்கம் கொடுப்பாரா, இவ்வளவும் நீங்க கவனம் வச்சுக்கிட்டே இருந்தாலே போதும், சம சூப்பரா இருக்கும். பாபாவுக்கு சமமா இருக்குதா? ஒவ்வொரு அடியிலும் பாபாவை ஃபாலோ பண்றாங்களா? பிரம்ம பாபாவுக்கு சமமா அவ்யுக்த பரிஸ்தாவாகி காரியத்தை செய்யறாங்களா? கர்ம யோகியின் பங்கு செய்யறாங்களா? செய்யணும், அதான் பாபாவுடைய ஆசை இல்லையா. பரிஸ்தாகி கர்மயோகி என் பங்கு செய்யணும், அதான் பரிஸ்தா. இப்ப ஒரு எக்ஸாம் எழுத போறாங்க ஒருத்தங்க, பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக், ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போயிருக்காங்க. ஆனா இது மெயின் எக்ஸாம், நீ எழுதிட்டு வான்னு எல்லாரும் சொல்லி அனுப்புறாங்க. ஆனா பயங்கர சீரியஸ், அது பேச்சு முடிச்சு இல்லாம எடுத்துட்டு போறாங்க. அந்த குழந்தை என்னதான் நல்லா படிக்கிற குழந்தையா இருந்தாலும், என்னதான் கான்சென்ட்ரேஷன் பண்ணி எழுதினாலும், மைண்டுக்குள்ள ஒரு பக்கம் அம்மாவுக்கு என்னாச்சு என்னாச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த கர்ம யோகியோடைய நிலைய விளக்குறதுக்கு ஒரு உதாரணம் இது. சோ அந்த மாதிரி நீங்க என்னதான் காரியம் செஞ்சாலும் புத்தியில இந்த உலகத்தை தூய்மை ஆக்கணுமே ஆக்கணுமே இதே கவலை இருந்துகிட்டே இருந்தா கர்மயோகி. உங்களுடைய கவனம் ஃபுல்லா எதுல இருக்க? உலகத்தை தூய்மையாக்கல, சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டும், உலகத்தை தூய்மையாக்கிட்டே இருக்கணும், மேல இருக்கிற நாம, அதுதான் மெயின் கவலை. அதுக்காக இது இது உங்க உலகம், உலகம் பிறந்தது எனக்காகன்னு பாட்டு பாடுறாங்களே, உலகம் பிறந்தது எனக்காகன்றது மட்டும் இல்ல, இந்த உலகமே எனக்காக. ஒரு தடவை ஜெயலலிதா சிஎம் வந்து சொன்னாங்க, ஏதோ ஒரு டைம்ல என்ன சொன்னாங்கன்னா, அவங்களை எதிர்த்து ஸ்ட்ரைக் பண்றாங்க, அது அது அதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நான் தான் முதல்வர், எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதல்வர், சோ எல்லாரையும் நான் பாத்துக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தான். அதே மாதிரி நமக்கு நன்மை செஞ்சாலும் அவங்களுக்கும் நான் தான் நாராயணா, எனக்கு துக்கம் கொடுக்கறவங்களுக்கும் நான் தான் நாராயண ராஜா சத்தியபத்துல. அப்ப எவ்வளவு கவலை இருக்கணும், அவங்களுக்கு அவங்களை அவங்களு அவங்களுக்கு தூய்மை சக்தி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. இதுதான் உங்களுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன காரியம் கையால செஞ்சாலும் சரி, பேசினாலும் சரி, இந்த கலியுகத்துல இருந்தாலும் புத்தி ஃபுல்லா உலகத்தை தூய்மையாக்கணும் தூய்மையாக்கணும் இதே கவலை இருக்கும், அதான் கர்மயோகியாகி காரியம் செய்யறது. அப்ப இதுதான் ஒரு பெரிய விஷயம். அதாவது நான் செய்யற காரியத்திலிருந்து புத்தி வெளிப்படணும் வெளிவரணும் அப்படின்னு நினைக்கிறத விட புத்திய அங்க செலுத்தணும்ன்றதுல நீங்க கவனம் வச்சாலே போதும், செய்யற காரியத்துல இருந்து புத்தி விலகி இருக்கும். கர்ம யோகியாகி காரியத்தை செய்வீங்க, அப்படி செய்யணும்னு தான் பாபாவுக்கு ஆசை. அதனால பிரம்ம பாபா யாரு பார்க்க வந்தாலும் உடனே அப்படியே மகாவிஷ்ணு காட்சி கிடைக்குது. எப்படி அவரு கிருஷ்ணர் போதையில இருக்கிற அவர் மைண்ட்ல என்ன இருக்குதோ அதுதான் வெளியில தெரியுது. இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட்ல அவர் மனதுல என்ன இருக்குதோ அது காட்சியா தெரியுது. இந்த ஆசையை நிறைவேற்றுறது ஈஸி தானே, கஷ்டமா? பிரம்ம பாபா நிஜமாலே பரிஸ்தாயிட்டார். பரிஸ்தானப்புறம் வர வாணி அவ்யக்த முரளி, பரிஸ்தானா நான் ஒலி உடல் எடுக்கிறது. சோ அவருக்கு சமமா நீங்களும் கர்மத்தில இருந்து விடுபட்டு காரியம் செய்யணும்ன்றதுதான் பாபா காசம். இது ஈஸி தானே? பிரம்மா பாபாவோ எப்பவுமே தொடக்கத்துல இருந்தே உடனடி தானம் மகா புண்ணியம்ன்ற இதே சமஸ்காரத்தை தான் சாக்கார ரூபத்துல கொண்டு வந்தாரு. வந்தாரு தானே, சூப்பர் லைன். உடனடி தானம் மகா புண்ணியம் செய்யலாம், யோசிக்கலாம், திட்டத்தை உருவாக்கலாம். இந்த சமஸ்காரத்தை எப்பவாவது பிரம்மா பாபா கிட்ட நடைமுறை ரூபத்துல பார்த்து இருக்கிறீங்களா? உடனே செய்யறதுக்கான மகா மந்திரம் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்துல பார்த்தீங்க தானே, அதே சமஸ்காரத்தின் பிரகாரம் குழந்தைங்க கிட்ட இருந்தும் என்ன விருப்பத்தை வைப்பாரு? சமமா ஆகணும் அப்படிங்கிற விருப்பம் தான் வைப்பார் இல்லையா? அனைவரையும் விட முதல்ல பாப்தாதா மதுபனை சேர்ந்தவர்களை முன்னுக்கு வைக்கிறார். அனைவரையும் விட முதலில் பாப்தாதா மதுபனை சேர்ந்தவர்களை முன்னுக்கு வைக்கிறார். நீங்க இருக்கிறதும் முன்னுக்கு தான் இல்லையா? எல்லோரும் மிக நல்ல ஒரு உதாரணத்தை எங்க பாக்குறாங்க, மிக பெரிய ஷோகேஸ் மதுபந்தான. பாரதம் மற்றும் வெளிநாட்டுல இருந்து எல்லாருடைய அனுபவம் செய்யறதுக்காக, எல்லாருமே அனுபவம் செய்யறதுக்காக மதுபனுக்கு தானே வராங்க. அந்த மாதிரி மதுபன் அனைத்தையும் விட மிக பெரிய காட்சி பெட்டகம். அந்த மாதிரி காட்சி பெட்டகத்துல வைக்கப்படும் காட்சி பொருள் எவ்வளவு விலை மதிக்க முடியாததாக இருக்கும் இருக்கணும். பாப்தாதாவை சந்திக்கிறதுக்காக மட்டும் எல்லாரும் வரல, ஆனா தன்னுடைய குடும்பத்தின் பிரத்யக்ஷ ரூபத்தை பாக்குறதுக்காகவும் வராங்க. அந்த ரூபத்தை காமிக்கிறவங்க யாரு? பரிவாரத்தின் பிரத்யக்ஷ சாம்பிள், கர்ம யோகியின் பிரத்யக்ஷ சாம்பிள், களைப்பற்ற சேவாதாரியின் பிரத்யக்ஷ சாம்பிள், வரதான பூமியின் வரதானி சொரூபத்தின் பிரத்யக்ஷ சாம்பிள் யாரு? மதுபன் நிவாசிகள் தானே. பாகவதத்தின் வாழ்க்கை கதையை கேட்கறதுக்கு மிகுந்த மகத்துவம் இருக்குது. முழு பாகவதத்திற்கு இந்த அளவு இருப்பதில்லை. அந்த மாதிரி சரித்திர பூமியில் வாழ்வது மதுபன் நிவாசிகள் தானே. தன்னுடைய மகத்துவத்தையோ நினைவு வைக்கிறீங்க தான் இல்லையா? மதுபன் நிவாசிகளுக்கு நினைவு சுரூபம் ஆகிறதுல கஷ்டம் இருக்குதா அல்லது சுலபமா? மதுபன்னே பிரஜைகள் மற்றும் ராஜாக்கள் ரெண்டு ஆத்மாக்களும் ரெண்டு ஆத்மாக்களுக்கும் வரதானம் கொடுத்தது. இன்றைய நாட்களிலோ பிரஜை ஆத்மாக்கள் கூட தன்னுடைய வரதானத்தின் உரிமையை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்ப பிரஜைகளும் வரதானம் பெற்றுக் கொள்கிறார்கள் என்றால், வரதான பூமியில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு வரதானங்களினால் நிரம்பிய ஆத்மாக்களாக இருப்பாங்க. இப்பொழுதைய நேரத்துக்கு தகுந்தா போல அனைத்து விதமான பிரஜைகள் தங்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்காக நாலாபுரங்களிலிருந்து வர தொடங்கிவிட்டார்கள். நாலாபுரங்களிலும் சகயோகி மற்றும் தொடர்பில் வரும் ஆத்மாக்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். பிரஜைகளின் சீசன் தொடங்கிவிட்டது. ராஜாக்களோ தயார்தான் இல்லையா? அல்லது ராஜாக்களின் கொடை எப்பொழுதாவது கிழிந்து விடுகிறது அல்லது இருப்பதே இல்லையா? இதய சிம்மாசனதாரிதான் கிரீடம் அணிந்தவராக ஆக முடியும். இதய சிம்மாசனதாரியாக இல்லை என்றால் கிரீடமும் பொருந்தாது. எனவே சின்ன சின்ன விஷயங்கள்ல நிலை குலைந்து போவார்கள். இந்த நிலை குலைந்து போவது இதய சிம்மாசனத்துல, அதாவது தன்னுடைய ஆசனத்துல அமராமல் இருக்கிறதுக்கான அடையாளம். ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவை நபர்கள் என்ன, ஆனால் இயற்கையும் நிலைகுலைந்து போக செய்ய முடியாது. மாயாவின் பெயர் அடையாளமே இருக்காது. நீங்க அந்த மாதிரி ஆசனத்துல அமர்ந்திருக்கும் கிரீடம் அணிந்திருக்கும் வரதானி ஆத்மாக்கள் தான் இல்லையா? புரிஞ்சுதா? மதுபன்னின் பிராமணர்களின் வாழ்க்கைக்கு உள்ள வாழ்க்கைக்கு மகத்துவம் இருக்கிறது. நல்லது. இன்றோ மதுபன் நிவாசிகளுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பு, மற்றும் அனைவரும் கேலரியில் அமர்ந்திருக்கிறாங்க. கேலரியும் நல்லதா கிடைச்சது தானே? இது வந்து மதுபன் நிவாசிகள் வந்திருக்கிறாங்க, அவங்கள பார்த்து பாபா சொல்றாரு. அதனால அது அவங்களுக்கு மட்டுமே பொருந்தோம்னு நினைச்சக்கூடாது. அந்த நேரம் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்றாரு. சோ இது நம்ம எல்லாருக்குமே பொருந்துருதான். பாபா அவங்களதான் ராஜா கண்டார், அப்ப நம்மளும் பிரஜைகளா அப்படின்னு நினைக்க கூடாது இல்லையா? சோ அது ஒரு அர்த்தத்துல சொல்றாரு, யாரு வேணாலும் மகாராஜா ஆக முடியும். சரி, நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். சொல்ற பிரம்மா பாபாவுடைய சமஸ்காரம் என்ன அப்படின்னா, எப்பவுமே உடனடிதான மகா புண்ணியம். ஆரம்பத்துல இருந்து அவருக்கு இந்த சமஸ்காரம் இருக்குதான். நடைமுறையில அது தெரியுமா? எதை பண்ணாலும் இப்பவே பண்ணிட்டு அது மகா புண்ணியம். பாபா சொல்றாரு, உடனே செய்வதில் தான் நன்மை இருக்கிறதுன்னு சமீபத்திய வாணி ஒன்றுல கூட சொல்லியிருக்காரு. அப்படியே விட்டா யார் வேணாலும் தான் நாராயணன் ஆகலாம், ஆனா அப்படி கிடையாது. அந்த டைமுக்குள்ள முடிக்கணும். நமக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அந்த டைமுக்குள்ள முடிக்கணும். இல்லைன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், பதவி முடிஞ்சு போச்சு. இல்லை இப்ப அட்வான்ஸ் பார்ட்டின்றாங்க, இப்ப அட்வான்ஸ் பார்ட்டிக்கு டைம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப இந்த உடல்ல இருந்து அவங்க பண்றது எவ்வளவு அவங்களுடைய நிலைக்கு வர வரைக்கும் தான். இப்ப மறுபடியும் பிறந்து நான் பிரம்ம பாபா ஓவர் டேக் பண்றேன் அந்த அளவுக்கு டைம் கொடுக்கல. சோ அது மாதிரி நமக்கும் ஒரு டைம் இருக்கும். இந்த உடல்ல இருந்து போன உடனே கூட முடிஞ்சிடும் இருக்கலாம் இல்லையா? சதம்பாபு சில உடனடி தான மகா புண்ணியம், தள்ளி போடாதீங்க. நல்ல காரியத்தை தள்ளி போடாதீங்க. இப்ப தோணிச்சுன்னா உடனே பண்றேங்க. வேற எதை பத்தி, அதுக்குதான் பாபா சொல்ற மைண்ட் ஃப்ரீயா விடு. ஒரு விஷயம் பண்ணிச்சுன்னா அதை பண்ணு, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காது. அது கரெக்டான விஷயமானு ஃபர்ஸ்ட் யோசி. பாபா சொல்றாரு சரி நல்லதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்ப பண்ணலாம்னு யோசிக்காத, இப்பவே பண்ணிடுங்க. உடனடி தானம் மகா புண்ணியம். அப்ப அது ஏன்னா ஒரு பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறதே ஒரு நாலு நாள் கழிச்சு பாருங்களா, உங்களால முடியாது. இப்ப இந்த ஜென்ரல் வீடியோ போடுறதுக்காக எழுதி வைக்கிறது பாத்தீங்கன்னா அது அந்த நேரம் ஞாபகம் வரும்போது போட்டா அது பவர்ஃபுல்லா இருக்கும். நாலு நாள் கழிச்சு அதை போடலான்னு எடுத்து பார்த்தனா இதை போடணுமான்னு நமக்கு தோணும். ஏன்னா அந்த அந்த எனர்ஜி போயிடும். அதான் உடனடி தான மகா புண்ணியம். அதனால அவர் எப்பவுமே ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அப்படியா சரி பாக்கலாம். ஏன்னா நிறைய குழந்தைங்க பாபா ஞானத்தையே வச்சு அதுக்கு யூஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, டிராமால இருந்தா பாக்கலாம், பாபா அப்படி எல்லாம் பாக்கணும், தரோம் இந்த செய்யலாம், யோசிக்கலாம், திட்டம் போடலாம். எப்பவுமே அவருக்கு இருக்காதான், நினைச்சா உடனே பண்ணிடணும், அவ்வளவுதான். உடனே செய்யறதுதான் அவருடைய மகா மந்திரமே. இப்பவே செய், இப்பவே செய், எது பண்ணுமோ அதை இப்பவே பண்ணு. நீங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் அல்லது ஒரு நல்ல தலைவர், பிரபலமா இருக்கிறவங்க, ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, மக்களுக்கு பிடிக்குதுன்னா, ஏன் பிடிக்குன்னா அதுக்கு ஒரே காரணம், அப்பவே பண்றாங்க. எல்லாரும் தான் நல்லது செய்வாங்க, ஆனா ரொம்ப லேட்டா செய்யறது இல்லையா. சோ உடனே செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். சோ அதான் பாபாவுடைய மகா மந்திரமா இருந்திருக்கு. அவருடைய ஒவ்வொரு எண்ணத்திலையும் காரியத்திலயும் அதுதான் இருந்துச்சு. அப்புறம் அப்படின்ற எண்ணமே வராது. இப்பவே நான் போன அந்த அம்மாவை பார்த்தோம், உடனே எனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க, அப்பதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு மாசம் இழுத்து அலைய விட்டுச்சுப்பா அந்த அம்மா. அப்படின்னா அவங்க உங்களுக்கு சாதகமாவே பண்ணிருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா. சதம் பாபு சார் உடனே காரியத்துல எடுத்துட்டு வர்றது பாத்தீங்க தானே. அந்த சமஸ்காரத்தின்படியே தன்னுடைய குழந்தைங்களும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு தானே அவரும் விரும்புவாரு. சோ இந்த எதிர்பார்ப்ப முதல்ல யார்கிட்ட வைக்கிறாரு, மதுவன்னை சார்ந்தவர்கள். ஏன்னா முன்னாடி அவங்கள தானே வைப்பாரு. ஏன்னா அந்த குழந்தை தான் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே பிரம்ம பாபா இருக்கிற இடத்துக்கே ஓடி வந்தாங்க. நான் செய்யறேன் சேவன்ட்டு. அப்ப பிரம்ம பாபாவுக்கு ஈக்குவலா இருக்கணும்ல, பாபா வருவானில செலுத்துற ஒவ்வொருத்தரும் ஜெராக்ஸ் மிஷினா இருக்கணும், பாபாவுடைய ஜெராக்ஸா இருக்கணும். மதுபன் வந்து ஜெராக்ஸ் மிஷின், அதுல இருக்கிறவங்க ஜெராக்ஸ் காப்பி. யாரோட காப்பி? பிரம்மா பாபாவுடைய காப்பி. சோ அப்படித்தானே நீங்க இருக்கணும்னு நான் விரும்புவேன் மதுபன்ல இருக்கிறவங்கள. ஏன்னா எல்லாரையும் விட நீங்க முன்னாடி இருக்கிறீங்க. எல்லாருமே அவர் மதுபன்ல இருந்த பிரதர் அப்படின்னா மதுபன்லயா அப்படின்னு ஆணு பாப்போம். சோ அதே மாதிரி அவங்க குணமே தெரியும். மதுபன்ல இருந்து வந்தவங்களுடைய குணம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும், பக்குவப்பட்டு இருக்கும், நல்லா தெரியும் அது இல்லையா. சோ தெரியும் ஒண்ணு, இன்னொன்னு தெரியணும்ன்ற எண்ணத்திலயும் அவங்க இருப்பாங்க, அதுவும் இருக்குது. ஏன்னா மதுபன்ல இருந்து வந்திருக்கணும். இப்ப அவங்க மதுபனுக்கு போறதுக்கு முன்னாடி அது மாதிரி மதுபன்ல இருந்து வந்தவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன உணர்வு இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும்ல, அதே நம்ம இருக்கணும். சோ அப்ப நம்ம மதுபன் நிவாசியா இல்லாட்டினால மதுபன் நிவாசின்ற உணர்வை நான் ஏற்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் வச்சுக்கணும். நான் மதுபன் நிவாசினே நம்புங்க, நான் மதுபன் நிவாசி, சும்மா வெக்கேஷனுக்கு வந்திருக்கிறேன் இந்த ஊருக்கு இல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க இல்ல, அது மாதிரி நான் வந்திருக்கேன் அந்த உணர்வுல. ஏன்னா எல்லாருமே ஒரு நல்ல உதாரணம் பாக்கணும்னா மதுபனை தான் பாக்குறாங்க. ஏன்னா மதுபன் வந்து அந்த மாதிரி ஒரு ஷோ கேஸ், அங்க இருக்கிற ஷோ பீஸ் நீங்க தான். சோ வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க, பாரதத்துல இருந்து வரவங்க எல்லாருமே யார பாக்குறாங்க, பாபாவை பாக்குறதுக்கு மட்டும் வரல. பாபா பாக்குறதுக்கு மட்டும் வர்றதா இருந்தா இன்னைக்கு பாபா மீட்டுனா ஒரு நாலு மணி நேரம் முன்னாடி ஃபிளைட் ஏறினாலே போதும், போய் சேர்ந்துடலாம் இல்லையா. அப்படி வரல. ஏன் பாபா மீட்டுக்கு மூணு நாள் அஞ்சு நாள் முன்னாடியே வந்து பாபா மீட்டுக்கு அப்புறமா அஞ்சு நாள் கழிச்சு வராங்க, அங்க இருக்கிறவங்கள பாக்க. அதே மாதிரி பட்டி சேவை இதுக்கெல்லாம் கூப்பிடுறாங்களா, அதெல்லாம் எதுக்கு, அங்க இருக்கிறவங்கள பாக்க, அதுதான் மெயின். ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் பாபா தெரியணும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஹோட்டலுக்கு போறோம், இல்ல எங்கேயோ போறோம் அப்படின்னா நம்ம எல்லார்கிட்டையும் பேச மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு தயக்கம் வரும், ஒரு சிலரை பார்த்தா தான் பேசணும்னு தோணும். சோ அது வைப்ரேஷன், அவங்களுடைய குணம், இதெல்லாம் பொறுத்து. ஆனா மதுபனில் போனா நமக்கு என்ன டவுட் ஆனாலும் யார்கிட்ட வேணாலும் கேட்கணும்னு தோணும், நமக்கு அந்த ஒரு பயமே இருக்காது. இன்னைக்கு நமக்கு மொழி கூட தெரியாது, இருந்தாலும் தோணும். அந்த மாதிரிதான் பாபா பாக்குறோம். ஏன்னா பாபா கிட்ட பேச நம்ம தயங்குவோமா? அந்த மாதிரி நம்ம அப்பா அதே மாதிரி அந்த குழந்தைங்களா இருக்கிறாங்க. இருக்கணும், எல்லாரும் உங்களைதான் பாக்குறாங்க இல்லையா. உங்கள அப்பாவை அனுபவம் செய்யறதுக்காக தான் மதுபனுக்கு வராங்க எல்லாரும், சும்மா அப்பாவை பாக்குறதுக்கு மட்டும் வரல. அந்த மாதிரி மிகப்பெரிய ஷோகேஸ் அல்லது மியூசியம் அங்க வச்சிருக்கிற காட்சி பொருள், நீங்க விலை மதிக்க முடியாத காட்சி பொருள். ஏன்னா மிகப்பெரிய மியூசியம்னாலே அதுல ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருள் தானே இருக்கும். அந்த மாதிரி விலை மதிக்க முடியாத பொருள் நீங்க ஒரு குடும்பம், ஆன்மீக குடும்பம் எப்படி இருக்கும்னு நிஜத்துல பாக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கிறாங்க. நீங்க தானே அந்த ரூபத்தை காட்டணும் இல்லையா. நீங்க பேசும்போது அந்த அன்பு தெரியணும், இத ஒரு லட்சியமா வச்சுக்கணும் இல்லையா. சோ இந்த வாணி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வாணி. ஏற்கனவே பழத்தோட ஒப்பிட்டாரு, இப்ப ஷோகேஸ். அப்ப நமக்குள்ள எவ்வளவு பொறுப்பு இருக்குதுன்றாரு பாருங்க. இந்த உலகத்துல உள்ளவங்க என் வாழ்க்கையில எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க, எல்லாருமே முதுகுல குத்துறாங்க அப்படின்னு சொல்றவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு தடவை ஒரு பிரம்மகுமாரியை பார்த்தோடனே அவங்க அப்படியே திருப்தி அடைஞ்சிடும். அவங்கதான்ப்ப நடமாடும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ரூபத்தை நீங்க தானே காட்டணும் மதுபன் நிவாசிகள். ஒரு சாம்பிளா இருக்கும் சொல்லுங்களே. ஒரு பான சோத்துக்கு ஒரு பருக்க பதம்னு வாங்க. அந்த மாதிரி இந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்கு வெளிப்படையான சொரூபம் முன்னுதாரணம் சாம்பிள் நீங்க. அதே மாதிரி கர்மயோகி எப்படி இருப்பார் அதுக்கும் வெளிப்படையான சாம்பிள் நீங்க. களைப்பற்ற சேவாதாரினா எப்படி இருப்பார் அதுக்கும் நீங்க தான் சாம்பிள். களைப்பற்ற சேவாதாரிய பாக்கணுமா என்ன பாருங்க, கர்மயோகிய பாக்கணுமா என்ன பாருங்க. அதே மாதிரி வரதான பூமியில இருக்கிற வரதானி சொரூபத்தை பாக்கணுமா, அவரை பார்த்தாலே எனக்கு வரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அல்லது வரங்கள்னால நிரம்பியவர்னு அனுபவம் ஆகும். வரதான பூமியில இருக்கிற வரதானி வரத்தை கொடுப்பவர் இல்லையா. சோ அதனாலே நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்தந்த ஊரை சார்ந்தவங்கள அந்தந்த ஊர்ல இருந்து மதுபன் நிவாசியானவங்க இருப்பாங்க, அவங்கள போய் பாப்பாங்க ஸ்பெஷலா. அவங்க எதுக்காக வேணாலும் போய் பாக்கலாம், ஆனா பாபா அந்த ஏற்பாடு பண்றது எதுக்கு. அவங்கள பாக்கும்போது அந்த வித்தியாசம் பாக்கும்போது, அந்த மதுபன்ல தங்கணும்னு பாக்கும்போது ஒரு மெய்ச்சியில் இருப்பாதான் பாப்போம் நம்ம. மதுபன்ல இருந்து இந்த பிரதர் வராரு, இந்த சிஸ்டர் வராங்க, நம்ம ஊருக்கு வராங்கன்னா அப்படியே அப்படியே மெய் மறந்து பாப்பாங்க இல்லையா. களைப்பற்ற சேவாதாரியுடைய பிரத்யக்ஷ சாம்பிளை பாக்குறாங்க உங்களை. வரதானி பூமியின் வரதானி சொரூபத்தின் பிரத்யக்ஷ சாம்பிளை உங்களை பாக்குறாங்க. நீங்க தானே அந்த மதுபன் நிவாசிகள். பாரு நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்தர். ஒரு 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 ஃபேமஸான நடிகர் வராரு, அவருடைய அவருடைய சொந்த ஊருக்கு வராரு, ஒரு கல்யாணத்துக்கு எதுக்கு வராருன்னா எல்லாம் அப்படியே மெய் மறந்து அவங்களே கவனிச்சு நிற்பாங்க இல்லையா. அவர் எப்படி பேசுறாரு, எப்படி பழகுறாரு, இந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஐபி நீங்க ஞாபகம் இருக்குதான்னு ஞாபகப்படுத்துறாரு. உங்களுடைய மகத்துவம் என்னன்னு தெரியுதான்னு ஞாபகப்படுத்துறாரு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர், நம்ம ஊர் பிரதரே ஒருத்தர் சொல்லிருக்காரு. பிரதர் என்னை யாராவது நைட்டு எந்த நேரம் வேணாலும் என்னை எழுப்பட்டும், அந்த செகண்டே எழுந்து நான் சேவைக்கு போவேன். அந்த அளவுக்கு நான் என்ன பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த சோம்பல் அது இது எதுவுமே இல்லாம. சோ அது எதுக்கு? களைப்பற்ற சேவாதாரி என்று. எந்த நேரம் போட்டாலும் அந்த ஒரு முக சுளிப்பே இல்லாம. இல்ல நம்ம மதுபனுக்கு போகும்போது எந்த டைம் வேணாலும் ட்ரெயின் போகும், ஆனா 24 hours அங்க பாத்தீங்கன்னா பஸ் வரும் நம்ம மதுபன்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஆச்சரியமா இருக்கும். எப்படி அதாவது நம்ம இங்க இருந்து போகும்போது தூக்க கழகத்துல இருப்போம், அங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்து அங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே பேசிக்குவாங்க, சூப்பரா இருக்கும். நேற்று பாபா இதை சொன்னாரு அதை சொன்னாரு, இந்தி புரியாட்டினால நமக்கு தெரியும் ஓரளவுக்கு அதை தான் பேசுறாங்கன்ட்டு இல்லையா? அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவங்க டயர்டே இல்லாம இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி மதுபன் நிவாசிகள் நீங்க. சோ உடனடி தானம் மகா புண்ணியம் இத முதல்ல மதுபன் நிவாசிகள்கிட்ட பாபா எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நம்ம அலட்சியம் வந்துடக்கூடாது, நம்ம கிட்ட பாக்குறாருன்னு நினைக்கிறோம். மதுபன் நிவாசிகளையும் தூக்கி சாப்பிடற மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது என்னது? இந்த குணத்துல இல்லையா? சரி, அதாவது முழு பாகவதத்தை கேட்கறத விட அந்த பாகவதத்துல இருக்கிற சில நபர்களுடைய வாழ்க்கை கதையை கேட்கறதுக்கு வந்து ரொம்ப மகத்துவமா. அந்த மாதிரி இந்த சரித்திர பூமி இது மதுபன், அதுல வாழறவங்க மதுபன் நிவாசிகள் தானே. சரித்திர பூமினா என்ன? சரித்திரத்தை உருவாக்குபவர்கள் வாழற பூமி மதுபன் பாகவதம். ஆனா அதுல இருக்கிறவங்கதான் அதுல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை கதை. சோ அத கேக்கறதுலதான் எல்லோருக்கும் இன்ட்ரெஸ்ட். சோ அந்த மகத்துவத்தை ஞாபகம் வச்சிருக்கிறீங்க தானே. கிறிஸ்தவர்கள் கிட்ட இதை அதிகமா பாக்கலாம். அங்க காலேஜ் படிக்கும் போது ஒரு பையன் இன்னமும் ஒண்ணு சொன்னான். அதுக்கு வந்து ஒரு பொண்ணு சொல்லுது, அவங்க அது கிறிஸ்டியன் குரூப்ஸ், அவங்க சொல்லுது உண்மையான கிறிஸ்தவன் இப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்றாங்க. என்னடா அது அப்படின்னு நமக்கு தோணும். சரி, அதான் பாபா சொல்ற அந்த கிறிஸ்டியனுக்கே அவ்வளவு மகத்துவம்னா கடவுள் இருக்க பூமியில வாழற உங்களுடைய மகத்துவம் ஞாபகம் இருக்குதா? ஞாபகப்படுத்துறேன் நான் எவ்வளவு புண்ணியமா கடவுளோட கடவுள் இருக்கிற இடத்துல இருக்கிறான். அந்த மகத்துவம் இருக்குதா? அந்த போதை இருக்குதா? ஏன்னா மதுபன் நிவாசிகளுக்கே நினைவு சுரூபம் ஆகிறதுல கஷ்டம் இருக்குதா என்ன? ஏன்னா நிஜமாகவே பாபா கூடவே இருக்கிறீங்க, பாபா இருக்கிற இடத்துல இருக்கிறீங்க. அப்ப அதே நினைவு சொரூபம் ஆகுறதுல கஷ்டம் இருக்குதா? நான் மதுபன் நிவாசின்ற ஞாபகம் இருந்தாலே போதும், மதுபன் நிவாசினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது இல்லையா? சோ அப்படி ஆகுறதுல உங்களுக்கு கடினம் இருக்குதா அந்த நினைவு சொரூபம் ஆகுறதுல, இல்ல ஈஸியா தான் இருக்குதா? ஏன்னா மதுபந்தம் பிரஜைகளுக்கும் வரதானத்தை கொடுக்குது, ராஜாக்களுக்கும் கொடுக்குது. மதுபன்ல இருந்துதான் பாபா இந்த முரளி எஸ்டி எல்லாருக்கும் வரம் கொடுக்கிறார். அவர் இசைக்கிற வாசிக்கிற முரளியே வந்து என்னது? வரம் தான். சோ இதன் மூலமா தான் பிரஜைகளும் உருவாகுறாங்க, ராஜாக்களும் உருவாகுறாங்க. சோ பிரஜை ஆத்மாக்கள் கூட தன்னுடைய வரதானத்தின் உரிமையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்ப வசதி எல்லாம் வந்துருச்சு நிறைய. ஆனா ஆரம்பத்துல அப்படி இருந்திருக்காது இல்ல, எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய வசதி இல்லாம இருந்துச்சு. 83ல அந்த டைம் வந்து ட்ரெயின் வசதி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்துருக்கும். சரி, இப்ப பிரஜைகளுமே வந்து எடுத்துட்டு போறாங்கன்னா அந்த வரதான பூமியிலே இருக்கிறவங்க எவ்வளவு வரதானங்களை நிரம்பியவங்களா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. வெளியில இருந்து வர அப்ப இங்க பாபா சொல்றதே பாத்தீங்கன்னா மதுபன்ல இருக்கவங்க கன்ஃபார்மா ராஜான்ற மாதிரி சொல்ற. பிரஜைகளே வராங்கன்னா அப்ப வரதான பூமியில இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேக்குற. ஏன்னா அங்க அங்கிருந்துதான் வரதானமே கிடைக்குது, அந்த சுரங்கத்துல இருக்கிறீங்க நீங்க. இப்ப நீங்க எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கணும் வரதானங்கள்னால அப்படின்னு அர்த்தம். பாபா தூய்மையான ஆத்மா ஆகுங்கன்றாருன்னா அது ஒரு வரதானம். நிரம்பி இருக்குன்னா என்ன அர்த்தம், அப்படியே தூய்மையின் சுரூபமாவே இருக்கிறது. இப்ப நாலாபுரத்துல இருந்தும் எல்லா விதமான பிரஜைகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க தங்களுடைய அதிகாரத்தை பெற, வரதானத்தை பெற. சோ வரவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. சகயோகி தொடர்புல இருக்கிற ஆத்மாக்கள் இங்க எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க மதுபனுக்கு. சோ பிரஜைகளின் சீசன் தொடங்கிடுச்சு. பாபா பிரஜைகளின் சீசன் பாபா மீட்ட தான் சொல்ற இல்லையா, பிரஜைகளின் சீசன் தொடங்கி விட்டது. ராஜாக்கள் தயாரா இருக்கிறீங்களா? பிரஜைகள் வர டைம் வந்துருச்சு, ராஜாக்கள் தயாரா இருக்கிறீங்களா? சோ ராஜாக்களை பார்த்து பிரஜைகள் வராருன்னா ராஜாக்கள் பிரஜைகளுக்கு கொடுத்து அனுப்புவார், வாரி வாரி கொடுத்து அனுப்புவார், வல்லல்லா இருப்பார். நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அவங்க வரத்தை வாங்க வந்துட்டாங்க, வரத்தை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டீங்களா? அதுக்கு என்ன பண்ணும், நீங்க வரத்துல நிரம்பி இருக்கணும். நிரம்பி இருந்தா தானே கொடுக்க முடியும். சோ கொடை வல்லல்னு வாங்க. ரொம்ப அவசரம், அந்த கொடை கீஞ்சிருச்சா, அது உங்ககிட்ட இல்லவே இல்லையா, அதையும் கொடை வல்லல் சொல்றாங்கன்ட்டு. கொடை கொடை வேற அர்த்தம் இல்லையா? சரி, கொடை தான் கிழியும், கொடை ஏன் கிழிஞ்சதுன்னு கேக்குறாங்க தெரியல. சரி ஓகே, அப்ப கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா, அல்லது கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா உங்ககிட்ட, அல்லது கேஞ்சு இருக்குதா, கொஞ்சம் தான் இருக்குதா? இதய சிம்மாசனதாரியால தான் கிரீடம் அணிந்தவரா ஆக முடியும். என்ன அர்த்தம், ராஜாவாக முடியும். அப்ப பாபாவுடைய இதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க தான் அங்க கிரீடம் அணிய முடியும், இல்லனா கிரீடம் பொருந்தாது. அது எப்படி தெரியும்? இன்னொரு அர்த்தமும் இருக்கு. கிரீடம்ன்றது பொறுப்பு கிரீடம்னு பாபா சொல்லுவார். இப்ப சங்கமயத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற கிரீடம் என்ன, சேவையுடைய பொறுப்புன்ற கிரீடம். சோ அந்த அர்த்தத்துல வச்சாலும் அந்த கிரீடம் பொருந்தாது, சேவை செய்ய முடியாது. பாபா இதயத்துல உட்கார்ல, பாபா சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கல. ஒவ்வொரு காரியத்திலயும் அப்பாவை வெளிப்படுத்தல அப்படின்னா உங்களால சேவை செய்ய முடியாது, கிரீடம் அணிய முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நில குழஞ்சு போயிடுவாங்க. இது பவர்ஃபுல்லான பாயிண்ட். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படியே மனசு உடஞ்சு போயிடுவாங்க. யாரு, இதய சிம்மாசனதாரியா இல்லாதவங்க. பாபாவை மட்டும் மனசுல நிரப்பாதவங்க. சோ அந்த மாதிரி நிலை குலைஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்க பாபா சிம்மாசனத்துல, இதய சிம்மாசனத்துல உட்காரலன்னு புரிஞ்சுக்கோங்கன்றாரு. எப்படி சூப்பரா சொல்லாரு பாருங்க. நீங்க கோபப்படக்கூடாது, திட்டக்கூடாது, மற்ற குழந்தைங்களுக்கு துக்கம் கொடுக்க கூடாதுன்னு அறிவுரை சொல்லுவாரு. அதே நேரத்துல மற்றவங்க உங்களுக்கு துக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த துக்கத்தை நீங்க எடுத்து கவலைப்பட்டீங்கனாலும் நீங்களும் இதய சிம்மாசனத்துல உட்கார முடியாது. துக்கம் கொடுக்கறவங்களும் இதய சிம்மாசனத்துல உட்கார முடியாது, துக்கத்தை எடுக்கிற பாபாவுடைய இதயத்துல உட்கார முடியாது, இதய சிம்மாசனத்துல உட்கார முடியாது. இப்ப சூப்பரா சொல்றாங்க, பாபாவுடைய இதய சிம்மாசனத்துல ஒரு ஆத்மா உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னா அவங்கள நபர்கள் மட்டும், மனிதர்கள் மட்டும் இல்ல, இயற்கையே வந்தாலும் நிலை குறைஞ்சு போக செய்யவே முடியாது. என்ன ஆனாலும் அனைத்தும் நன்மைக்கு, அனைத்தும் நன்மைக்குன்னு போயிட்டே இருப்பான். அவங்கதான் இதய சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்கிறவங்க. எதுக்கும் பயப்பட போறது கிடையாது. இயற்கை அப்படியே பூமியே பொழந்தாலும் சுனாமி 100 அடி உயரத்துக்கு கடல் எழும்பினாலும் அங்க கோயிலா இருப்பாங்க. ஒரு வினாடி கூட ஒரு சின்ன பதற்றம் கூட இருக்க மாட்டாங்க. ஏன் பாபா பிரசாது? சோ பல தடவை அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போதுதான் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நீங்க பதறாம இருப்பீங்க. மாயாவின் பேர் அடையாளமே இருக்காது. அந்த மாதிரி இதே சிம்மாசனத்துல இருக்கிறவங்க கிட்ட மாயையுடைய பேர் அடையாளமே இருக்காதுன்ற எவ்வளவு சூப்பரா இருக்கிறது. நீங்க சீக்ரெட் கேமராவை ஒரு பின்னாடி வச்சுக்கிட்டே இருந்தா கூட ஒரு சின்ன மாயை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்கதான் இதே சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க. ஒரு பிரபலமான நபர் திடீர்னு நிருபர்கள் முன்னாடி பயங்கரமா கோபப்படுறது, உடனே மற்ற அரசியல் கட்சிக்காரங்க கேட்கவா வேணும். சோ அதுல ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என்னமோ அது யோகா பண்றேன் தியானம் பண்றேன்னு என்ன உனக்கு என்ன இப்ப இப்படி கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உன சொல்றாரு. எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் 3 மாசத்துல அவனுடைய உண்மையான குணம் வந்துடும், நடிக்க முடியாது, அது நானா இருந்தாலும் சரி அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. சோ இது மெயினா எதுக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப சிவானி சிஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகம் ஃபுல்லா பொய்க்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. அவங்க உண்மையிலே பாபாவுடைய நினைவிலே மூழ்கி இருந்தா மட்டும்தான் இந்த சேவையை அவங்களால பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம்ல வந்து ஒருவேளை பழைய சமஸ்காரம் இருந்துச்சுன்னா வெளிப்பட்டுடும், அப்ப பேர் கெட்டு போயிடும். ஆனா அவங்க போன எந்த இடத்துலயும் அவங்கள பார்த்தவங்க ஒரு தேவதையே பார்த்த மாதிரி இருந்துச்சுதான் அப்படின்னு சொல்றாங்க எல்லா இடத்துல. எல்லா சுவாப்பா அது அவங்களோட ஒரிஜினல் கேரக்டராவே இருக்கும்போதுதான் அது அப்படி இருக்கு. அப்ப மாயாவுடைய பேர் அடையாளமே இருக்காது. அந்த மாதிரி ஆசனத்துல தானே நீங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, கிரீடத்தை அணிஞ்சு இருக்கிறீங்க. அந்த மாதிரி வரதானி ஆத்மாக்கள் தானே நீங்க. ராஜா ஒரு பொருள் எல்லாருக்கும் கொடுக்குறாருன்னா அவருடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு தான் கொடுப்பாரு இல்லையா. சோ அந்த மாதிரி சிம்மாசனத்துல உட்கார்ந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்களா, மாயோட பேர் அடையாளமே இல்லாட்டினாதான் நீங்க அங்க உட்கார முடியும். இல்லைன்னா மாய என்ன பண்றோம், கீழே வர வச்சிடும். இது சூப்பர் பாயிண்ட்ல. அந்த மாதிரி ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, மனிதன் என்ன இயற்கை கூட ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது ரொம்ப சூப்பரான பாயிண்ட். பாபா இருக்கிற இடத்துல மாயை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாபா கேட்பாரு இல்லையா. நேத்து முடிக்கும் போது அதான் சொன்னாரு, எதுவுமே அசைக்க முடியாத மாதிரி யோகத்தை பக்காப்படுத்துங்க அப்படின்னு நேற்று முடிச்சிருக்க. அந்த மாதிரி பாபாவுடைய இதே சிம்மாசனத்துல உறுதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற கிரீடம் அணிந்த வரதானி ஆத்மாக்கள் தானே நீங்க, எதுக்கும் நிலைக்குழிஞ்சு போக மாட்டீங்க தானே. புரிஞ்சுதா? மதுபனின் பிராமணர்களின் வாழ்க்கைக்கு மகத்துவம் இருக்குது. பிராமணர்கள்னால மகத்துவம் இருந்தாங்க, அதுவும் மதுபன் பிராமணர்கள்னா பிராமணர்களே சொல்லுவாங்களே நிறைய சொல்லுவாங்க, அந்த பிராமணர்களே நிறைய பிரிவு சொல்லுவாங்க. இதுல நம்பர் ஒன் பிரிவு என்னது, மதுபன் பிராமணர்கள். மதுபன் பிராமணர்களுடைய வாழ்க்கை அன்னைக்கு வந்து ஸ்பெஷலா மதுபன் நிவாசிகளே பாபா பார்த்திருக்கிறாரு. சோ நல்ல கேலரியில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆதி ரத்தினங்கள் ஆதி நிலையில் வந்து விட்டீர்கள் இல்லையா, மத்தியில மறந்து விட்டதுதான் இல்லையா, சரி மத்தியம் மறந்து விட்டதுதான் இல்லையா, கிளைகள் ஆகியவை அனைத்து விடுபட்டு விட்டன இல்லையா. ஆதிரத்தினங்கள் அனைவரும் பறக்கும் பறவையாகி சென்று கொண்டிருக்கிறீர்கள் தானே, பொன்மானின் பின்னால கூட போகாதீங்க, எந்த விதமான கவர்ச்சியின் வசமாகி கீழே வராதீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை புத்தின்ற கால்களை அசைக்கிறதுக்கு வந்தாலும் நீங்க ஆடாத அசையாதவர்களாக, பற்றுதலை வென்றவராக, பணிவானவராக இருங்க. அப்பதான் பறக்கும் பறவையாகி பறக்க முடியும். மேலும் பறக்க வைத்துக்கொண்டே இருப்பீர்கள். எப்பொழுதும் விலகி இருப்பவர் மற்றும் தந்தைக்கு பிரியமானவர். ஒருபொழுதும் எந்த ஒரு நபரின் அல்லது ஏதாவது எல்லைக்குட்பட்ட பிராப்தியின் அன்பிற்குரியவரா ஆகாதீங்க. ஞானம் நிறைந்த ஆத்மாக்களின் எதிரில இந்த எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் தான் பொன்மானின் ரூபத்தில் வருகின்றன. எனவே ஆதி ரத்தினங்கள் ஆதி பிதாவிற்கு சமமாக எப்பொழுதும் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரியாக இருக்கணும். புரிஞ்சுதா? நல்லது. ஆதி ரத்தினங்கள் தாதி அவங்களெல்லாம் கேக்குறாரு. சோ இதுவும் நம்மளே கேக்குற மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். என்ன கேக்குறாரு பாபா? ஆதி நிலையில வந்துட்டீங்களா? ஆதி நிலை என்னது? சத்யுகம், தேவதை நிலை, ஸ்ரீ நாராயணனுடைய நிலை. வந்து சேர்ந்துட்டீங்களா? நடுவுல நடந்ததெல்லாம் மறந்துடுச்சா? நடுவுல நடந்ததுதான் மாய். அவன் தான் நம்மள அப்படி தேவதையா இருந்தவங்கள பயங்கரமான அரக்கனை அரக்கிய மாத்திட்டான். அந்த குணம் எல்லாம் போயிடுச்சா? என்னென்னமோ கிளைய புடிச்சீங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டீங்க தானே, விடுபட்டுருச்சு தானே? மற்றத ஆதாரமா பிடிச்சீங்க. அங்க எந்த ஆதாரத்தையும் பிடிக்கல சத்தியகத்துல. என்ன அர்த்தம்? எதன் மீதும் பற்று இல்ல, அதனால ஆனந்தமா இருந்தீங்க. எப்ப ஒண்ணுத்த ஆதாரமா இது என்னுடைய கணவன், என்னோட மனைவி, என்னோட குழந்தை, என் குடும்பம், இப்படி பிடிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பதான் பிரச்சனை வந்தது. அதெல்லாம் அந்த கிளையெல்லாம் விட்டுட்டீங்க தானே? ஏன்னா பறக்கும் பறவையாகி சென்று கொண்டிருக்கிறீங்க தானே ஆதி ரத்தினங்கள். சோ இது பாபா ஒரு வானில சொல்லிருப்பாரு இல்லையா, பறவை எப்படி கிளையிலே உட்காராம அப்படியே பறந்துகிட்ட காரியத்தை செஞ்சுட்டு போயிடணும். கிளையில உட்கார வேலையே கிடையாது. அப்படிதானே இருக்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்மம்ன்ற மரம் அந்த கிளையில உட்காராதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த காரியம் நான் செஞ்சன்ற உணர்வே இல்லாம செஞ்சுட்டு போங்க. அப்படிதானே போயிட்டு இருக்கிறீங்க ஆதி ரத்தினங்கள். அதுதான் அந்த சம்ஸ்காரம், சத்யுகத்தின் சம்ஸ்காரம். பொன்மான் வந்தாலும் பின்னாடி போகாதீங்க. நின்னுதான் எந்த விதமான கவர்ச்சியின் வசமாகி கீழே வந்துடாதீங்க. எல்லைக்குட்பட்ட எதுலயும் சிக்கிக்காதீங்க. பாபா ஒரு வானில சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு இந்த உலகத்துடைய பிரதமர் கவர்னர் பதவி கிடைச்சா கூட நீங்க போவீங்களா? ஜனாதிபதி பதவி கிடைச்சாலும் போவீங்களா? போக மாட்டீங்க. ஏன்னா இது முள்ளு நாற்காலி, தங்க நாற்காலி அங்க வரப்போகுது. அதனால இங்க எல்லாமே ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாது. சோ போயிடாதீங்க. பொன்மான் பின்னாடியும் போகாதீங்க. அப்படின்னு அர்த்தம். எந்த விதமான கவர்ச்சியின் வசமும் ஆகாதீங்க, கீழே வராதீங்க. ஒரு சென்டர்ல பட்டிக்கு போயிருந்தப்ப நிறைய மாத்தர்ஸ் வராங்க. சோ அந்த மாத்தர்ஸ் வச்சு நிறைய சேவை பண்ணிருக்கலாம். ஆனா அந்த சென்டர் இன்சார்ஜ் சிஸ்டரே தான் அந்த சென்டரு பாபா ரூம் வெளியில எல்லாத்தையுமே அந்த மாப்பு போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. சோ அத அவங்களை வச்சு வேலை வாங்கினா அதுவே ஒரு பொன்மான் பின்னாடி போற மாதிரி தான், கொஞ்சம் ஒரு ஓய்வு எடுத்துக்கிற மாதிரி, தான் ஒரு பெரிய ஆளுன்ற அந்த எண்ணம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லையா. சரி, சோ பெரும்பாலான சென்டர்ல பாத்தீங்கன்னா சென்டர் இன்சார்ஜ் சிஸ்டரே தான், வேணா குருவார் அன்னைக்கு வேணா மற்றவங்களுக்கு அந்த சேவை கொடுப்பாங்க, மற்ற நாள் ஃபுல்லா அவங்களே தான் பண்ணுவாங்க. சரி, அதான் பாபா சார் எந்த விதமான கவர்ச்சியின் வசமாகி கீழே வந்துடாதீங்க, தேக உணர்வுல வந்துடாதீங்க, பேர் புகழ் பின்னாடி மாட்டிக்காதீங்க, ரொம்ப முக்கியம். ஒரு சிலர்கிட்ட இந்த பழக்கம் பார்க்கலாம், நீங்க என்னதான் அவங்களை பிறந்தாலும் இல்ல நான் அது பண்ணவே இல்லை மனசாலே சொல்லுவாங்க, அது நல்லா தெரியும். அதாவது மத்தவங்க முன்னாடி சொல்றது வேற, அது வந்து இன்னைக்கு வானிலே பாபா சொல்லுவாரு. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க நடிக்க மாட்டாங்க இல்லையா, சோ அவங்க கிட்ட பேசும்போது கூட இது நீ சூப்பரா பண்ணீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு. இது பாத்தீங்கன்னா எனக்கு ஞானம் கொடுத்த சிஸ்டர் கிட்ட கூட நான் நீங்க கொடுத்ததுனாலதான் இதெல்லாம் முடிஞ்சது, ரொம்ப தேங்க்ஸ், நான் உனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னா. ஆனா அவங்கதான் கொடுத்தாங்க உண்மையில, பட் அது என்ன அது நான் செய்யறேன் அந்த உணர்வே இல்லாம இருக்கு. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர், அது ஒரு சிலர்கிட்ட அது பார்க்க முடியுது, கொஞ்சம் கூட அது அவங்க பண்ண அந்த உணர்வே கொஞ்சம் கூட நிஜமாலவே இருக்கு, சும்மா வாயால சொல்றது கிடையாது. சரி, அப்படி போயிட்டா அதுக்கு பேர் என்னது, பொன்மான் பின்னாடி போயிட்டீங்க. அவங்க எப்படி அரசியல் போதை உலகியல் பேர்ப்புகள் போதை, அதே மாதிரி இங்க இருக்கிற பேர்ப்புகள் போதையில மாட்டிக்கிறீங்க, அப்படி மாட்டிக்காதீங்க. இது யாருக்கு சொல்ற, அங்க ஆதி ரத்னங்களுக்கு சொன்னாலும் நம்ம அதே மாதிரி நமக்கு புரிஞ்சுக்கணும். யோசிச்சுப்பாருங்க, இப்ப ஜானகி தாதி இயக்கத்தின் தலைமை, ஆனா ஜானகி தாதி கூடவே வந்தவங்க நிறைய தாதி இங்க இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி வந்தவங்களும் கூட இருந்திருப்பாங்க. ஜானகி தாசி அந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதே மாதிரி பிரகாஷ் மணி தாதிக்கு முன்னாடி வந்தவங்களும் இருந்திருப்பாங்க, மம்மாவுக்கு முன்னாடி வந்தவங்களும் இருந்திருப்பாங்க. பட் இவங்களை ஒரு தலைமையில வைக்கும்போது அது எப்படி இவங்களை தலைமையில வைக்கலாம் அப்படின்னு யாருமே பிரிஞ்சு போல. ஆனா மற்ற வெளி உலகத்துல கட்சியெல்லாம் அததானே காரணம் காட்டி பிரிஞ்சு போறாங்க. அப்ப அது காரணம் என்ன, எந்த மான் பின்னாடியும் அவங்க போகல, எந்த கவர்ச்சியில சிக்கல, அதனாலதான் தப்பிச்சாங்க. அதனால கீழே வரல, கீழே வராதிங்க. அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் வரட்டும், உங்களுடைய புத்திய அசைக்கிறதுக்கு என்ன வேணாலும் ட்ரை பண்ணட்டும், உங்க புத்தின்ற கால்களை அசைக்கிறதுக்கு. ஆனா நீங்க ஆடாத அசையாதவரா இருங்க, பற்றுதலை முற்றிலும் வென்றவரா இருங்க, நான் ஒண்ணுமே பண்ணலன்னு பணிவா இருங்க. எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா, சம பாயிண்ட். இது வந்து பயங்கரமானது, அதாவது எப்படின்னா தன்னையே அறியாம ஒரு விதமான அகங்காரம் கர்வம் நான் ஒரு புத்திசாலி அந்த மாதிரி எண்ணம் வருது பாருங்க. அததான் பாபா சொல்றாரு, அதுதான் சொல்ற புத்தின்ற கால அசைக்கிறதுக்கு வருதுன்றது அதுதான் அந்த ஒரு புகழ் போதையில. அப்படி வந்தாலும் கொஞ்சம் கூட ஆடாதீங்க, அசையாதீங்க, பட்டுல சிக்காதீங்க, பணிவா இருங்க. அப்பதான் உங்களால பறக்கும் பறவையாகி பறக்க முடியும். நீங்களும் பறந்துகிட்டே இருப்பீங்க, மத்தவங்களையும் பறக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. சோ அதுக்கு என்ன பண்ணும், பணிவா இருக்கணும், எதுலயும் சிக்கிக்க கூடாது. நிறைய இது எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம், செம்ம பக்காவான பிரதர்ஸ் எல்லாம் கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. நீங்க எந்த இடத்துக்கு போனாலுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்க போட்டுருவாங்க, ஆச்சரியமா இருக்கும். அவங்க வந்து பக்காவான சேவையை செஞ்சு சென்டர் எல்லாம் திறந்திருப்பாங்க, சென்டருக்கு இன்சார்ஜாவே கூட இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களை கிச்சன் சேவைக்கு போட்டுருவாங்க. சோ கிச்சன் இது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. பின்னர் அது அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் பாபா வைக்கிறது, பணிவா இருக்குதா இந்த குழந்தை, இதையும் இன்முகத்தோட ஏற்று செய்யுதா அப்படின்ட்டு. அதுக்குதான் பணிவா இருங்க, எதை செஞ்சாலும் பாபா செஞ்சிருக்காரு, நல்லதுக்குதான் செய்வார், அப்படி அமைதியா இருங்க. அதாவது என்னன்னா அந்த பற்றில மாட்டிக்காம இருங்க, அப்படின்னா சேவை செய்யாம இருங்க, பற்றில மாட்டிக்காம இருங்க. எப்பொழுதும் விலகி இருப்பவராகவும் தந்தைக்கு பிரியமானவராகவும் இருங்க. ஒரு பொழுதும் எந்த நபர் மேலேயும் அன்புக்குரியவரா மாறிடாதீங்க, எந்த எல்லைக்குட்பட்ட பிராப்தியின் மீது அன்புக்குரியவரா ஆகிடாதீங்க, ஒருபொழுதும் ஆகிடாதீங்க. எப்பவும் விலகி இருங்க, அப்பதான் பாபாவுக்கு பிரியமானவர். தனிப்பட்ட எந்த நபர் மீதும் தனிப்பட்ட எந்த அன்பும் கிடையாது. அப்படி இருக்கிறவங்களதான் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாம் என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்களே சப்போர்ட் பண்றீங்கன்னா, அப்படி தனிப்பட்ட எதுவும் இல்லாதவராயிருங்க. எப்பவும் விலகி இருக்கிறேன், எப்பவும் தந்தைக்கு பிரியமா இருக்கிறேன். அதனால எல்லைக்குட்பட்ட பிராப்தியின் அன்பிற்குரியவரா எப்பவுமே ஆகாதீங்க, எந்த நபரின் தனிப்பட்ட நபருடைய அன்பிற்குரியவரா ஆகாதீங்க. ஏன்னா ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு இதுதான் மாயை இருக்கிற வலை, பொன்மான். அந்த பொன்மான் பின்னாடி போயிடுறது. இந்த எல்லைக்குட்பட்ட பிராப்திகளை புத்தி மாட்டவே கூடாது. அதனால ஆதி ரத்தினங்கள் ஆதி பிதாவிற்கு சமமா எப்பவும் நிராகாரியாக நிர்விகாரியாக நிர் அகங்காரியா இருக்கணும், புரிஞ்சுதா? ஏன்னா பிரம்ம பாபா கடைசியில தாதி பிரகாஷ் நாய் தாதி கையை பிடிச்சி சொன்ன வார்த்தை இது, நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி. இது மூன்றின் சொரூபமாக பிரம்ம பாபா வாழ்ந்து காட்டினார். சோ பிரம்ம பாபா தான் ஆதிப்பிதான். சோ அதே மாதிரி ஆதி ரத்தினங்கள் ஆகுங்க. ஏன்னா ஞானத்துல ஆதி ரத்தினங்கள் பக்காவா இருப்பீங்க தான், அதுல டவுட் கிடையாது. ஆனா இந்த மாதிரி எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் ரூபத்துல வந்துடும், பொன்மான் ரூபத்துல வந்துடும். இந்த எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் தான் பொன்மான் ரூபத்துல வந்துடும், ஏமாந்துடாதீங்க. எனது இல்ல, இது பாபாவது பாபாவதுன்னு தள்ளிட்டே இருக்கணும். அதுதான் பைபிள்ல கூட கிறிஸ்து இயேசுக்கு முன்னாடி சாத்தான் ஒரு மலை மேல நிறுத்தி, இதுல இருக்கிற அத்தனையும் அத்தனைக்கும் உன்னை நான் அதிபதி ஆக்குறேன், என்னுடைய ஆயுடு அப்படின்னு சாத்தான் சொல்றான். அதுக்கு அவர் சொல்றாரு, அப்பால போ சாத்தானே, எனக்கு எதுவும் தேவையில்லை, நீ கொடுக்கறது எட்டப்போ நீ முதல்ல. இந்த மாதிரி நாம இருக்கணும், புரிஞ்சுதா? சோ மொத்தத்துல பறக்கும் பறவையாகி பறந்துகிட்டே காரியம் செய்யணும், எந்த காரியத்திலயும் மாட்டிக்கூடாது, எந்த பொன்மான் பின்னாடியும் போயிடக்கூடாது, எந்த கவர்ச்சின் வசமும் ஆகிடாதீங்கன்ற. பணிவா இருங்க, பற்று. அப்ப பாபாவுக்கு தெரியும் எதை யாரு வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க மூலமா பண்றதும் பாபா தான், நம்ம மூலமா பண்றதும் பாபா தான், நமக்கு அடுத்தது வரவங்க மூலமா பண்றதும் பாபா தான். இதுல நமக்கு என்ன அகங்காரம் இருக்குது? அதனாலதான் பாபா சொல்றாரு, பணிவா இருங்க, பற்றே வேண்டாம், பண்ணதே நாம இல்ல, நமக்கு எதுக்கு நாம ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்றாரு. நல்லது. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் தந்தையின் பிரத்யக்ஷ சொரூபத்தை காமிக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் பிரம்மா பாபாவை அப்படியே ஃபாலோ பண்ணி நடக்கிற குழந்தைங்களுக்கு உலகத்தின் எதிரில பாபாவுடைய தோற்றத்தை அனைவரின் ஆத்மாவில வரையிற ஆன்மீக ஓவியராகி பாபாவின் சித்திரத்தை காண்பிக்கக்கூடிய, அதாவது தன்னுடைய காரியம்ன்ற பேனாவின் மூலம் பாபாவுடைய சித்திரத்தை காமிக்கக்கூடிய பிரம்மா பாபாவுக்கு சமமான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நம்மளும் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் சொல்லும். அனைத்து மகாரதிகள் சேவைக்காக என்னென்ன திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீங்க? அதுலயும் விசேஷமா இளைஞர்களுக்காக உருவாக்கி இருக்கிறீங்க இல்லையா? இளைஞர்கள் வர்க்கத்தின் சேவை செய்வதற்கு முன்பாக எப்ப இளைஞர்களின் வர்க்கம் அரசாங்கத்தின் எதிரில் பிரத்யக்ஷம் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்றால், மைதானத்திற்கு வருவதற்கு முன்பு பேசுவது குறைவு, செய்வது அதிகம் என்ற இந்த ஒரு விஷயத்தின் மேல் எப்பொழுதும் கவனம் இருக்க வேண்டும். வாய் மூலமாக சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் காண்பிக்க வேண்டும். மேடையில காரியத்தின் சொற்பொழிவை செய்ய வேண்டும். வாயினால் பேசும் சொற்பொழிவையோ அரசியல் தலைவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் ஆன்மீக இளைஞர்களின் வர்க்கம் வாயினால் சொற்பொழிவு நிகழ்த்துபவர்கள் மட்டுமல்ல, ஆனால் அவர்களுடைய கண்கள் நெற்றி அவருடைய காரியம் சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கு பொறுப்பாளராகிவிடட்டும். காரியத்தின் சொற்பொழிவை வேற யாருமே செய்ய முடியாது. வாயினால செய்யற சொற்பொழிவை அநேகர்கள் செய்ய முடியும். செய்யும் காரியம் தந்தையை வெளிப்படுத்த முடியும். செய்யும் காரியம் ஆன்மீகத்தை நிரூபிக்க முடியும். இன்னொரு விஷயம், இளைஞர்களின் நிரந்தர வெற்றி அடைவதற்காக தங்களிடம் ஒரு ஆன்மீக தாயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அது எது? மரியாதை கொடுப்பதுதான் மரியாதையை பெறுவது. இந்த மரியாதை கொடுப்பதின் பதிவேடு வெற்றியின் அழியாத பதிவேடாக ஆகிவிடும். இளைஞர்களின் வர்க்கத்திற்காக எப்பொழுதும் வாயில முதலில் நீங்கள் என்ற வெற்றிக்கான மந்திரம் இருக்கட்டும். இந்த மகா மந்திரம் மனதில் மிக உறுதியாக இருக்கட்டும். வாய் மட்டும் முதலில் நீங்கள் என்று கூறுகிறது, மற்றும் மனதில் முதலில் நான் என்று அப்படி இருக்க வேண்டாம். அந்த மாதிரி சில சாதுரியமானவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் வாய் மூலம் முதலில் நீங்கள் என்று கூறுகிறார்கள், ஆனால் மனதில் முதலில் நான் என்று பாவனை இருக்கிறது. முதலில் நான் என்பதை யதார்த்த ரூபத்தில் அழித்து மற்றவர்களை முன்னேற்றம் அடைய வைப்பது என்றால் தான் முன்னேறுவது என்று புரிந்து கொண்டு இந்த மகா மந்திரத்தை கடைபிடித்துக் கொண்டு வெற்றியை அடைந்து கொண்டே இருப்பார்கள். புரிஞ்சதா? இந்த மந்திரம் மற்றும் தாயத்து எப்பொழுதும் உடன் இருக்கிறது என்றால் பிரத்யக்ஷத்தின் முரசு ஒலித்துவிடும். பாபா சொல்ற சேவைக்கான பிளான் எல்லாம் உருவாக்கி இருக்கிறீங்க மகாரதி குழந்தைங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்காக பிளான் உருவாக்கி இருக்கீங்க, இளைஞர்கள் பண்ண வேண்டிய சேவை, இளைஞர்களுக்காக செய்ய வேண்டிய சேவை, இளைஞர்கள் பண்ண வேண்டிய சேவை. ஏன்னா பாபா சொல்றதுல அரசாங்கத்தின் எதிரில நீங்க வெளிப்படணும், லட்சியத்தை வச்சு நீங்க முன்னேறீங்கன்னா என்ன பண்ணணும்னா பாபா சொல்ற, பாபா சொல்றா யாராலையும் பண்ண முடியாதத நீங்க பண்ணி கட்டணும், எல்லாரும் பண்றதை நீங்க பண்ண கூடாதுன்ற. அதுக்கு அவங்க இருக்கிறாங்க, நாம எதுக்கு இல்லையா? ஒரு சிலர் சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு அடுத்தது நிறைய நடிகர்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரியே நடிப்பாங்க, அதே மாதிரி ஹேர் கட்டிங், அதே மாதிரி கையாசிக்கிறது, யாருமே ஃபேமஸ் ஆகல. சோ அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்குதான் அவரு இருக்கிறாரு, அதை எதுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் வேற ஸ்டைல்ல வந்தவங்கதான் ஃபேமஸ் ஆகுறது. அதே மாதிரி இங்க சொல்றாரு பேசுறது எல்லாரும் பண்ணுவாங்க, அரசியல் தலைவர்கள் உங்களோட மணிக்கணக்கா பேசுவாங்க, பேசுறது கத்துக்கணும் நீங்க அங்க போய் கத்துக்கோங்க, இங்க அது மெயின் கிடையாது. இங்க எது மெயின், பேசுறது கம்மியாகவும் செய்யறது அதிகமாகவும் இருக்கணும். சோ மேடை ஏறதுக்கு முன்னாடி இதுல நீங்க கவனம் கொடுத்துட்டு போகணும், இந்த பிராக்டிஸ் கவனம் கொடுத்துட்டு போகணும், எப்பவும் இந்த கவனம் இருக்கணும். நான் என்ன பேசுறேன்றது ஓகே, எப்படி பேசுறேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், என்ன பேசுறேன்றத விட ரொம்ப முக்கியம். ரஜினிகாந்த் வந்து பேசினாரு இல்லையா, அவரு பேட்டியில வந்து இது மாதிரி நம்ம எதுக்கெடுத்தாலும் போராட்டம் நடத்தினீங்கன்னா தமிழ்நாடே சுடுகாடாயிடும், இது வந்து நல்ல விஷயம், ஆனா சொன்னது வந்து கோபத்தோட சொன்னார். அவரு கோபத்தோட சொன்னா பரவாயில்ல, பட் நாம அப்படி சொல்லக்கூடாது இல்லையா. அதை பத்தியும் சொல்லுவாரு, செய்யற சூப்பரா இருக்கும் இனிமேல் நம்ம எப்படி பேசணும்ன்றதுலாம் சூப்பரா சொல்லிருக்காரு. இப்ப ஃபர்ஸ்ட் சொல்றாரு அன்பா பேசணும், போக போக பின்னாடி சொல்லிருப்பாரு அன்பாவும் பேசணும் உண்மையும் பேசணும். அதான் நான் அன்பாவே பேசுறேன் அவங்களுக்கு சாதகமாவே பேசுறேன்ட்டு பொய்யெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. சோ அப்ப நீங்க வந்து நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் கொடுக்கணும், காமிக்கணும், வாய் மூலமா சொல்றது இல்ல, அன்பு சுரூபமா இருக்கிறீங்கன்றத காட்டணும். ஏன்னா பேசுறது எப்படின்னா அவங்க மற்றவங்க கிட்ட கத்துக்குவாங்க, அது முக்கியம் இல்ல. உங்களுடைய கண்ணு நெத்தி காரியம் இதெல்லாம் சொற்பொழிவு நடத்தணும்ன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய கண்ணு சொல்லணும் நீங்க சொல்றத நிஜத்துல ஃபாலோ பண்றவங்க, உங்களுடைய நெத்தி சொல்லணும் நீங்க உண்மையில ஆத்ம உணர்வுலதான் இருக்கிறீங்கன்ட்டு. நீங்க செய்யற, நீங்க மற்றவங்க கிட்ட பேசுற விதம், பழகிற விதம், அதே மாதிரி உங்க வாயில இருந்து வர வார்த்தை, அதாவது ஞானத்தை வெளிப்படுத்துற வார்த்தை வேற, அது இல்லாம அந்த குணத்தை வெளிப்படுத்துற வார்த்தை இருக்குது இல்ல, அந்த அன்பு. சொல்லுங்களா விவேகானந்தர் ரொம்ப ஃபேமஸான அமெரிக்கா அட்டாக்னு, உள்ள பேசுறது பெரிய விஷயம் இல்ல, சகோதர சகோதரிகளுன்னு சொன்னதும் அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சான். எப்பவும் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றவங்க, ஜென்டில்மேன் ஜென்டில்மேன் சொல்றவங்க, இவர் பேசும்போது சகோதர சகோதரிகளேன்னும் போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுவும் அவர் எப்படி சொல்லியிருப்பாரு தெரியாது, பட் ஆனா நம்ம சகோதர சகோதரிகள் சொல்லும்போது உண்மையில அந்த சகோதர உணர்வோட சொல்லணும். இது வந்து ஒரு சில கிறிஸ்தவர்கள் அப்படி பேசுவாங்க, அநேகமா பால் தினகரன் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அன்பான சகோதரனே சகோதரியே ஜெபிக்கிறேன் அப்படின்னு. இல்லையா? சோ அதுல அந்த அன்பு அதுல தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் ஆனா நம்மளதுல தெரியணும் உள்ளார்ந்த அன்பு. அந்த வார்த்தை வெளிப்படுத்தணும், அந்த அன்பை வெளிப்படுத்தணும். நான் உங்களுக்காக தானே சொல்றேன், அப்படி கிடையாது. போராடுறவங்களும் அதான் சொல்றாங்க, நான் உங்களுக்காக தானே போராடுறோம், நீங்களும் வந்து போராடுங்கன்ட்டு. அந்த அர்த்தம் கிடையாது. நீங்க சொல்றது அவங்களுக்கு புரியணும், அது அவங்களுக்காக தான் நம்ம சொல்றோம். அந்த அன்பு காரியத்தின் சொற்பொழிவு உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். காரியம் பேசணும், ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தன் வேர்ட்ஸ் இல்லையா? சோ அந்த மாதிரி காரியத்தினால பேசுறது உங்களை தவிர வேற யாராலையும் முடியாது. நம்ம வேற யாருமே இந்த காரியத்தின் சொற்பொழிவு பண்ண முடியாது. வார்த்தை ஜாலம் பண்ணலாம், காரியத்தின் சொற்பொழிவு அதுதான் ஃபேமஸ் ஆனது, அதுதான் பயங்கரமானது இல்லையா? வாயினால பேசுறது நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆனா நீங்க செய்யற காரியம் அப்பாவை வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்த முடியும், ஆன்மீகத்தை நிரூபிக்க முடியும். ஆன்மீகம்னா என்னன்றத நீங்க செய்யற காரியம் நிரூபிக்க முடியும். இன்னொரு விஷயம், நிரந்தர வெற்றி அடையணும்னா என்ன தாயத்தை கட்டிக்கணும்? மரியாதையை கொடுக்கறதுதான் மரியாதை பெறுவது. இந்த பிராமண வாழ்க்கையில வந்து லாங்குவேஜ் என்ன? கொடுப்பதுதான் அடைவது, கொடுப்பதுதான் அடைவது. சோ மரியாதைக்கு மரியாதை கொடுப்பதுதான் மரியாதை பெறுவது. அவங்க எனக்கு மரியாதையா பேசினாங்களா முக்கியம் இல்ல, நீங்க அவங்க கிட்ட திருப்பி மரியாதையா பேசுனீங்களா அதுதான் முக்கியம். மரியாதை கொடுப்பதுதான் மரியாதையை பெறுவது. சோ அதுக்கு ஒரு சார்ட் இருக்குல்ல, குழந்தை பாபா குழந்தை ஆனதுல இருந்து எல்லாருக்கிட்டையும் மரியாதையா கொடுத்ததுன்ட்டு, மரியாதையா தான் பேசிச்சா, மரியாதையா தான் நடந்துகிட்டு. அந்த சார்ட் வந்து மரியாதை கொடுப்பதின் சார்ட் தான் அழியாத வெற்றியின் சார்ட்டை உருவாக்கும் இல்லையா? அந்த பணிவு இருக்கிற இடத்துல தானாவே வெற்றி வந்துடும். அதனால எப்பவுமே நீங்க என்ன பண்ணும், முதல்ல நீங்க யூ ஃபர்ஸ்ட், முதல்ல நீங்க மனதாரம், முதல்ல நீங்கன்றது இருக்கணும். இதுதான் வெற்றிக்கான மந்திரமே சொல்றது. வெற்றிக்கான மந்திரமே என்னது? மத்தவங்களை முன்னுக்கு வைக்கிறது தான். இது நல்லா உறுதியா இருக்கணும். சும்மா வாயால சொல்லிட்டு மனசுக்குள்ள இல்ல முதல்ல நான் தான், சும்மா சொல்லும் போது வாயில மட்டும் முதல்ல நீங்கன்னு சொல்றது அப்படி இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி சாதுரியமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சிலர் இருக்கிறாங்க. வாய் மூலமா முதல்ல நீங்கன்னு சொல்றாங்க, ஆனா மனசுல வந்து முதல்ல நானுன்ற அந்த பாவனை தான் அவங்களுக்கு இருக்குது. அத யதார்த்த ரூபத்துல அழியுங்க. மத்தவங்களை முன்னேற வைக்கிறது தான் தான் முன்னேறதுன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இந்த மகா மந்திரத்தை கடைபிடித்து கொண்டே இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா வெற்றியை அடைந்து கொண்டே இருப்பீங்க. புரிஞ்சுதா? மத்தவங்களை முன்னுக்கு வைக்கிறது, அதை மட்டும் வச்சுட்டு மத்தவங்களை முன்னேற்றுறது, மத்தவங்களை முன்னேற்றுறது தான் தான் முன்னேறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி அடைஞ்சுகிட்டே இருப்பீங்க. இல்லையா? எனக்கு இப்ப யாருமே ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம பின்னாடி ஆயிடும். சோ இங்க என்ன பண்ணணும், மத்தவங்களை முன்னு கேக்குது. ஜெகதீஷ் பாய் அதான் பண்ணுவாராம். ஜெகதீஷ் பாய் பாத்தீங்கன்னா எல்லா சிஸ்டருக்கும் ட்ரைனிங் கொடுத்து சிஸ்டருங்களதான் பேச விடுவாராம். ஆனா பாபா சில இருக்க அம்மா பாபாவே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஞானம் சொல்லுவாரு ஜெகதீஷ் பாயின்ட்டு. ஆனா பின்னாடி இருந்ததுனாலதான் அவரு முன்னாடி வர்றாரு. அதனால மத்தவங்களை முன்னேற வைக்கிறது, முன்னேறதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் நீங்க முன்னேறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. தானா வெற்றி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. சோ இந்த மகாமந்திரம் என்ன மகாமந்திரம், எப்பொழுதும் நீங்கள் தாயத்தை என்னது மரியாதை கொடுப்பதுதான் மரியாதை அடைவது. சோ இந்த மந்திரமும் இந்த தாயத்தும் எப்பவும் உங்க கூட இருக்கட்டும். அப்ப பாபாவை வெளிப்படுத்துற முறை சீக்கிரம் ஒழிச்சிடும். திட்டங்கள் நிறைய இருக்குது. சோ இது உண்மையில சூப்பரா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சென்டர்ல இன்சார்ஜ் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒருத்தரே பண்ண முடியாது, முதல்ல பண்ண முடியாது. சோ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பிளானையுமே கூட மத்தவங்க கிட்டே வாங்கி யாரெல்லாம் இதுல பண்றீங்க அப்படின்னு சும்மா அப்படி கைடு மட்டும் பண்ணிட்டு இருந்தா சம சேவை நடக்கும். ஏன்னா ஒருத்தர் பண்ண முடியாது. சோ ஆனா ஒருத்தர் கண்டிப்பா மேற்பார்வை இருக்கணும். சென்டர் இன்சார்ஜ் சொன்னாதான் எல்லாருமே கேட்பாங்க. சோ கைட் மட்டும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்து நிறைய பேர் முன்னேறுவாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை இல்லையா. அப்பதான் சேவை நடக்கும், வெற்றி வரும். இன்னொன்னு நிறைய பேர் அவரை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்க போறோம் இல்லையா. நம்ம உருவாக்கி அவங்க மூலமா அவங்க இன்னும் நிறைய பேர் உருவாக்காங்க. அப்ப என்ன ஆகும், பாபா வெளிப்படுத்துறது ரொம்ப ஈஸி ஆயிடும். அதனால பிறரை முன்னேற்றி கொண்டே இருங்க, பிறரை முன்னுக்கு வச்சுக்கிட்டே இருங்க. திட்டங்களோ மிக நன்றாக இருக்குது, ஆனா தெளிவான புத்தியோடு திட்டத்தை நடைமுறையில கொண்டுட்டு வாங்க. சேவை நல்லா செய்யுங்க, ஆனா ஞானத்தை கண்டிப்பா பிரத்யக்ஷம் செய்யுங்க. இப்பதான் முக்கியமான பாயிண்ட் வர, ஞானத்தை சொல்லுங்க ரொம்ப முக்கியம். உலகத்துல சாந்தி சாந்தின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, சும்மா அமைதி அமைதின்ட்டு. அசாந்தியில கூட சாந்தி கலந்துடுறாங்க. அமைதி வேணும்னு வெளிமுகமாகவோ எல்லாருமே தான் கோஷம் இடுறாங்க. அமைதியற்றவர்கள் கூட அமைதியின் கோஷத்தை தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. அமைதியோ வேண்டும், ஆனால் எப்பொழுது தன்னுடைய மேடையில நிகழ்ச்சி செய்யறீங்கன்னா தன்னுடைய அதிகாரத்துடன் பேசுங்க. சம்ம சூப்பர் லைன் இது, தன்னுடைய அதிகாரத்துடன் பேசுங்கள். வாயுமண்டலத்தை பார்த்து பேசாதீர்கள். அதைத்தான் நீண்ட காலம் செஞ்சீங்க. அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி அது சரியா இருந்துச்சு. ஆனா இப்ப பூமி எப்பொழுது உருவாகி விட்டது என்றால் ஞானத்தின் விதை போடுங்க. சொற்பொழிவின் தலைப்பும் அந்த மாதிரி இருக்கணும். உலகத்தினர் ஆர்வம் காமிக்கணும் என்ற காரணத்துக்காக நீங்க தலைப்பை மாத்திடுறீங்க. ஆனா ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் வரட்டும். எத்தனை மேலாக்கள், எத்தனை மகாநாடுகள், எத்தனை கலந்துரையாடல்கள் ஆகியவை செய்திருக்கிறீர்கள். இத்தனை வருடங்களும் மக்களின் ஆதாரத்தில் தலைப்பை உருவாக்கினீர்கள். குப்த வேஷத்தில் இன்னும் எவ்வளவு காலம்தான் இருப்பீர்கள். இப்பொழுதோ பிரத்யக்ஷமாகிடுங்க. நேரத்துக்கு தகுந்தாற் போல இதற்கு முன்பு என்ன நடந்ததோ அது நடந்ததுதான். ஆனா இப்ப தன்னுடைய மேடையில பரமாத்மா குண்ட போடுங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்களுடைய புத்தி சுற்றட்டும். இல்லை என்றால் மிக நல்ல விஷயம் பேசினார்கள் என்று மட்டும் கூறுகிறார்கள். அதனால் நல்லது நல்லதாகவே இருந்துவிட்டது. மேலும் கூறப்பட்டது கூறப்பட்டதாகவே இருந்து விடுகிறது. ஏதாவது புதிதாக உண்டாக்குங்களேன். அப்ப ஏங்குற எப்பதான் புதுசா பேசுவீங்க, நான் சொல்றதெல்லாம் எப்பதான் சொல்லுவீங்க பப்ளிக்கா? ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய உரிமை இருக்கிறது. நல்ல பாயிண்ட்களையும் பேசுங்க, அதிகாரத்தோடவும் அதே நேரத்துல அன்பாகவும் பேசுனீங்கன்னா யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. பொதுவாக பல இடங்கள்ல நல்லதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். தன்னுடைய விஷயங்களை தெளிவுபடுத்துவதில் மிகவும் சக்தி நிறைந்தவர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் எந்த முறையில் பேச வேண்டும் அதையும் பார்க்க வேண்டும். அதிகாரம் மட்டுமின்றி அன்பு மற்றும் அதிகாரம் ரெண்டும் சேர்ந்தே இருக்கணும். அன்பும் எய்யுங்கள், கூடவே தேய்த்தும் விடுங்கள் என்று எப்பொழுதும் பாப்தாதா கூறுகிறார். மரியாதையையும் நல்ல முறையில் கொடுங்கள், ஆனால் தன்னுடைய சத்தியத்தையும் நிரூபியுங்கள். பகவான் கூறியது என்று கூறுகிறீர்கள் இல்லையா? தன்னுடையது என்றோ கூறுவதில்லை தானே. உங்களை பார்த்தும் பிரச்சனை செய்கிறார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? படங்களையோ அகற்றி விடுவதில்லை தானே. சாக்கார ரூபத்திலோ யாருடைய எதிரிலாவது முற்றிலும் அதிகாரத்தோடு சொல்வதின் பிரபாவமாக என்ன வெளியானது? எப்பொழுதாவது சண்டை ஏற்பட்டதா? இந்த முறையை சொற்பொழிவு செய்வதிலும் கற்றுக்கொள்ளுங்களேன். ஞானத்தின் முறையில் எப்படி பேசுவது என்பதை படித்திருக்கிறீர்கள் இல்லையா? இப்பொழுது மீண்டும் இந்த படிப்பை செய்யுங்கள். உலகத்தின் கணக்குப்படி தன்னை மாற்றி இருக்கிறீர்கள், பாஷையையும் மாற்றி இருக்கிறீர்கள் இல்லையா? எனவே உலகத்தின் ரூபத்தில் எப்பொழுது மாற்றம் செய்ய முடியும் என்றால் யதார்த்த ரூபத்தில் என்ன செய்ய முடியாது? எதுவரை இந்த மாதிரியே நடக்கும்? இவர்கள் என்ன கூறுகிறார்களோ அது மிக நன்றாக இருக்கிறது என்று இந்த விஷயத்திலோ குஷி அடைகிறார்கள். கடைசியில் இதுதான் யதார்த்த ஞானம் என்று உலகத்தில் பிரசித்தி ஆக வேண்டும். இதனால்தான் கதி சத்கதி கிடைக்கும். இந்த ஞானம் இல்லாம கதி சத்கதி கிடைக்காது. இப்பொழுதோ பாருங்கள், யோகா பயிற்சி முகம் செய்து யோகா பயிற்சி முகம் அட்டன் பண்ணிட்டு போறாங்க. வெளியில போன பிறகு மீண்டும் அதே மாதிரி பரமாத்மா எங்கும் நிறைந்தவர் தான் சொல்றாங்க. இங்க இருக்கும் பொழுதோ யோகா ரொம்ப நல்லா செஞ்சேன்னு சொல்றாங்க. அப்ப அஸ்திவாரம் மாறல, உங்களுடைய சக்தியின் பிரபாவத்தினால பரிவர்த்தனை ஆகிடுறாங்க. ஆனா அவங்களாகவே சக்திசாலி ஆகல. என்ன நடந்ததோ அதுவும் அவசியமா தான் இருந்தது. எந்த பூமி கட்டாந்தரையாக ஆகிவிட்டதோ அந்த பூமியில ஏறு உழுது தகுதியான பூமியா ஆக்குறதுல இந்த முறைதான் யதார்த்தமாக இருந்தது. ஆனால் இறுதியிலோ சக்திகள் தன்னுடைய சக்தி ரூபத்திலும் வருவார்கள் இல்லையா? அன்பின் ரூபத்தில் வாங்க. ஆனா இவங்க சக்திகள், இவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடியது. புத்தி மாறிவிட வேண்டும். இல்லை என்பது ஆம் என்பதில் வந்துவிட வேண்டும். இந்த ரூபமும் பிரத்யக்ஷம் ஆகும் இல்லையா? இப்பொழுது அதை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். அதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். வருகிறார்கள், குஷியடைந்து செல்கிறார்கள். அதுவோ யாருக்கு இந்த அளவு சௌகரியம் இந்த அளவு அன்பு உபசரிப்பு கிடைக்கிறது என்றால் அவசியம் திருப்தி அடைந்து செல்வார்கள், ஆனால் சக்தி ரூபமாகி செல்வதில்லை. பிரம்மா பாபா அனைத்து பட விளக்க கண்காட்சியில் கேள்வி பதில் படத்தையும் மாட்டுங்கள் என்று கூறுவார். அதில் எந்த விஷயம் இருந்தது? அம்பிற்கு சமமான விஷயங்கள் இருந்தது இல்லையா? படிவத்தை நிரப்பி தர கூறுவார். இது சரியா அல்லது தவறா? ஆம் மற்றும் இல்லை என்று எழுதுங்கள். படிவத்தை நிரப்பி வாங்குவார் இல்லையா? எனவே என்ன திட்டங்களாக இருந்தது? ஒன்று, அப்படியே நிரப்பி வாங்குவது. அவசரத்தில் சரி தவறு என்று எழுதிவிட்டார், ஆனால் புரிய வைத்து நிரப்புங்கள். பிறகு அதன் அனுசாரம் யதார்த்தமாக படிவத்தை நிரப்புவார்கள். கண்டிப்பாக நிரூபிக்கவோ வேண்டும். அதற்கான திட்டத்தை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்குங்க. அதுல அன்பும் இருக்க வேண்டும். அன்பும் இருக்க வேண்டும், அதிகாரமும் இருக்க வேண்டும், மரியாதையும் இருக்க வேண்டும், மேலும் சத்தியமும் வெளிப்பட வேண்டும். அப்படியே யாரையாவது இழிவுபடுத்துவோமா என்ன? அவைகளும் எங்களுடைய கிளை நிலையங்கள், எங்களிலிருந்து உருவானவைதான் என்ற இந்த லட்சியத்தோடு புரிய வையுங்கள். அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதோ நம்முடைய கடமை, சிறியவர்களுக்கு அன்பு கொடுப்பதோ நம்முடைய பாரம்பரியம். நல்லது. சேவைக்காக சம யுக்தி. இன்னைக்கு வாணியே ஆக்சுவலா ஃபுல்லாவே சேவை தான் இல்லையா? நடத்தையின் மூலமா பண்ற சேவையை இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப டைரக்டா சேவை, ஸ்தூல சேவை பற்றிய சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, பிளான் போடுறீங்க, குழப்பம் இல்லாத தெளிவான புத்தியோட நடைமுறைப்படுத்துங்க. அடுத்தது இதுதான், இது பண்ணா இதுதான் நடக்கும். இது ஃபுல்லா இதை பண்ணி பார்ப்போம். வருஷம் வருஷம் இப்படிதானே பண்றோம், இப்பயும் பண்றோம், அப்படி பண்ணக்கூடாது. போன வருஷம் பண்ணோம், கூட்டம் ஏறலையே அல்லது யாருமே வரலையே, அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும். அப்படி தெளிவு பண்ணுங்க. சோ அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு வானிலை சொல்ற ஞானத்தையே நீங்க சொல்லல, அப்புறம் எப்படி கூட்டம் வரும்? ஜோதிலிங்கம் வைக்கிறீங்க, எங்கேயுமே கிடைக்காத ஜோதிலிங்கன்னு விளம்பரம் பண்ணுங்க, அவங்களும் வராங்க, அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. இதுவும் ஓகே, தேவைதான் ஒரு காலத்துக்கு. இப்படியே போயிடுவீங்களா சங்கமேகம் ஃபுல்லா இல்லையா? எப்பதான் வெளிப்படுத்துவீங்க? வெளிப்படுத்தணும் இல்லையா? அதனால ஒரு காலத்துக்கு அது தேவையா இருந்துச்சு, ஆனா அதுலயே திருப்தி அடைஞ்சிடாதீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன்னா நீங்க அமைதி அமைதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும்னு சொல்றீங்க. உலகம் ஃபுல்லாவே அமைதி அமைதின்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சமசப்பர்ல எல்லாருமே அமைதின்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அசாந்தியில கூட அமைதின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெளிமுகமா எல்லாருமே அமைதி வேணும்னு தான் கோஷம் போடுறாங்க. சோ அந்த மாதிரி நீங்க இருந்துடக்கூடாது. உங்க வார்த்தையில மட்டும் இல்ல, உங்க நடத்தையில அந்த அமைதி இருக்கணும். அதை அவங்க உண்மையிலே அனுபவம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அமைதி கண்டிப்பா வேணும். சோ முதல் இது நீங்க செய்யறதுல வந்து அமைதி இருக்கணும். அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். வெளியில இருந்து பார்க்கும் பொழுது வா மேடையில எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க, அதே நேரத்துல பிகேஸ் குள்ள உள்ள வரும்போது இவங்களுக்குள்ள இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அந்த எண்ணம். அப்ப ஒருத்தர் முன்னாடி அமைதியா தெரியற அவங்களே இன்னொருத்தர் முன்னாடி ரொம்ப மோசமா நம்மள தெரியறோம், அப்படி இருந்துடக்கூடாது. அமைதியின் சுரூபமா இருக்கும், அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. அதனால பாபா சார் உங்க மேடையில நிகழ்ச்சி செஞ்சீங்கன்னா உங்க அதிகாரத்தோட பேசுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சில சர்ச்சுகள்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா மத நிந்தனை பண்ணுவாங்க, மைக்கு வச்சு வெளியிலே கேட்கும். ஆச்சரியமா இருக்கும், எப்படி இது இது இதுக்கு பிரச்சனை வராதா, இது கேஸ் வராதா அப்படின்னு கேட்டேன். இப்ப சொன்னாங்க, கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, அது அவங்க இடம், உங்களை யார் வர சொன்னதுன்னு. அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது போல இருக்குது. அதான் பாபா சொல்றாரு, உங்க மேடையில இப்ப நீங்க ஜோதிலிங்கம் வைக்கிறீங்கன்னா அது உங்க ஏரியா, அது உங்க இடம், அது உங்க இடத்துல நீங்க அதிகாரத்தோட பேசுங்க. நம்ம யாரையும் நிந்தனையும் பண்ண போறது கிடையாது, ஞானத்தை அதிகாரத்தோட பேசுங்க, இதுதான் உண்மையான அதிகாரத்தோட பேசுங்க. வாயுமண்டலத்தை பார்த்து பேசாதீங்க இல்லையா, எது பேசினா கைத்தட்டில் வரும். ஆக்சுவலா அது அநேகமா இந்து மதம் அழிஞ்சது காரணமே அதுதான் இல்லையா. நீங்க ஒரு முஸ்லிம் பேச்சாளரை பாத்தீங்கன்னா அந்த மதத்துல உள்ளதை பத்தி மட்டும்தான் பேசுவார். கிறிஸ்தவ பேச்சாளர் பாத்தீங்கன்னா அந்த மதத்துல உள்ளது மட்டும்தான் பேசுவார். ஆனா இந்து ஆன்மீக பேச்சாளர் பாருங்களா, ராமாயணத்தை பத்தி பேசுனா ராமாயணமே இருக்காது, சும்மா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ராமாயணத்தை ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரும். அப்புறம் சும்மா அப்படியே ஊரு கதை வெட்டி கதை, அத நாம பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பேசினாதான் மக்கள் அப்படி ஜாலியா இருப்பாங்களாம். வாயுமண்டலத்தை பார்த்து பேசாதீங்க, சமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இல்லையா. வாயுமண்டலத்தை பார்த்து பேசாதீங்க. ஓ காலேஜ்னா காலேஜுக்கு ஏத்த மாதிரி, காலேஜ்ல விகாரத்தை பேசினாதான் பிடிக்கும், அதுக்காக அங்க போய் பேசாதீங்க, அப்படி பேசாதீங்க. ஏன்னா ரொம்ப நாளா அப்படிதான் பண்ணீங்க, அந்த நேரத்துக்கு அது சரியா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அப்ப எதிர்ப்பு வந்தது, அதுக்கேத்த மாதிரி கூட மாறி பேசி இருந்திருக்கலாம். ஆனா இப்படியே எவ்வளவு நாள் பண்ணுவீங்க? ஏன்னா உங்க இடத்துக்கு நீங்க வர வச்சிட்டீங்கனாலே என்ன அர்த்தம் தெரியுமா, பூமி ரெடி ஆயிடுச்சு, விதை போட்டு அனுப்ப வேண்டியதுதானே. ஞானத்தின் விதைய போடுங்க இல்லையா. நீங்க வர வச்சிட்டீங்க, உட்கார வச்சிட்டீங்கனால அங்க ரெடி ஆயிடுச்சு. ஈஷா யோகாவுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அப்படி போன உடனே ஒரு அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வர வச்சு ஒரு மியூசிக் போட்டு உட்கார வச்சிருவாங்க. அது சொல்லுவாங்க, நீங்க பத்து நிமிஷம் முன்னாடியே வரணும்னு வாங்க, இல்லாட்டினா அனுப்பிடுவோம்னு. அப்ப ஏன்னா அந்த வெளியில சுத்திட்டு வந்த அந்த மனநிலையெல்லாம் சாந்தப்படுத்துறதுக்கு அந்த பத்து நிமிஷம். அதே மாதிரி நம்ம பண்ணலாம், சாந்தப்படுத்தி உட்கார வச்சுட்டு விதைய போடுங்க, நடு நடுல சாந்தப்படுத்துங்க, அப்படி அமைதி அஞ்சு நிமிஷம். விதைய போடுங்க, ஞானத்தின் விதைய போடுங்க. உங்களுடைய தலைப்பும் ஞானத்தின் தலைப்பா இருக்கணும். உலகத்தினரை கவர் பண்ற மாதிரி தலைப்பை வைக்காதீங்க, அந்த மாதிரி நீங்க மாத்திடுறீங்க. சம பாயிண்ட், மாத்திடுறீங்க, அந்த மாதிரி மாத்தாதீங்க. ஆர்வம் உள்ளவங்க மட்டும் வரட்டும், சம பாயிண்ட், ஆர்வம் உள்ளவங்க மட்டும் வரட்டும். உலகத்தின் பழம்பெரும் யோகத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துற ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் வரட்டும்னே போடுங்க தானே இல்லையா. அது மாதிரி நிறைய தலைப்பு, ஆர்வம் உள்ளவங்க மட்டும் வரட்டும். ஏன்னா அப்படியே நிறைய பேர் வந்துட்டாங்க, கோடிக்கணக்கான செலவு பண்ணி ஒரு கிரவுண்ட்ல வச்சு பண்றோம், ஆனா யாருமே பாபா குழந்தை ஆகலையே. அப்ப எதுக்கு வந்தது, எதுக்கு செலவு பண்ணது, எதுக்கு பேசுனது? பாபா சொல்ற தலைப்பு மாத்தாதீங்க, டைரக்டா ஞானத்தை வெளிப்படுத்துற மாதிரி தலைப்பு வச்சீங்கன்னா அந்த தலைப்பு பேர் தானே பேசுவீங்க. ஏன்னா பல வருடங்களா இப்படிதான் பண்ணிட்டீங்க, மக்களுடைய ஆதாரத்துல தலைப்ப வச்சீங்க. சோ அந்த மாதிரி தப்ப நாங்களும் பண்ணோம். ஒரு கிராமத்துக்கு போகும்போது ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப வந்து வேற ஒரு கோயில்ல யாரோ பரதநாட்டியம் டான்ஸ் ஆனாங்க, அது மாதிரி நீங்களும் பண்ண முடியுமா? ஆனா சரின்ட்டு குழந்தைங்களை ரெடி பண்ணி அழைச்சிட்டு போனோம். கட்சியில பார்த்தா அதை போடுங்க அதை போடுங்க, மறுபடியும் டான்ஸ் போடுங்க, மறுபடியும் டான்ஸ் போடுங்க, இப்படி அவங்களுக்கு எடுத்ததே நாம தான். ஆனா டைரக்டா இறைவனை பற்றி மட்டுமே பேசுறோம் அப்படின்னா ஆர்வம் உள்ளவங்க மட்டும் வருவாங்க, டான்ஸ் பார்க்க வரவங்க எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வந்து கண்டிப்பா கலாட்டம் பண்ணுவோம். இது நிறைய இடத்துல தேவி காட்சி நடக்கிற இடத்துல நடக்கும். காரணம் அந்த வாய்மண்டலத்தை கெடுத்ததே நீங்க தான். அதுக்கா பாபா நம்மள உருவாக்கி இருக்கிற, நீங்க கரெக்டா ஞானம் பேசுங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மசூதியில மைக் வச்சு பேசுவாங்க, வெளியில எல்லாம் கேட்கும், கவனிப்போம் ஏதாவது நமக்கு ஏதாவது அது கண்டிப்பா. அப்ப சின்ன வயசு ஒரு 10வது படிக்கும் போதே அந்த ஒரு அப்சர்வ் பண்றோம்னா அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. கரெக்டா பேசுங்க, ஞானத்தை பேசுங்க, கண்டிப்பா ஈர்க்கப்படுவாங்க தேவாத்மாக்கள். தேவையில்லாததை ஏன் பேசுறீங்க? எந்த சர்ச்சிலயும் எந்த மசூதியிலயும் உட்காந்து டான்ஸ் அப்படி எல்லாம் வைக்கிறது கிடையாது. யாராவது அப்படி வச்சு பாத்துருக்கீங்களா? எங்கேயும் வைக்கிறது கிடையாது. அப்படியே அவங்க போட்டாலும் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு தான் போடுவாங்க. நம்மள மாதிரி ஜனரஞ்சகம் பண்ண மாட்டான். ஆர்வம் உள்ளவங்க மட்டும் வரட்டும், நீங்க தலைப்பு மாத்த தேவையில்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி. எத்தனை மேலாக்கள், எத்தனை விழாக்கள், எத்தனை மாநாடு, எத்தனை கலந்துரையாடல்கள் எல்லாம் பண்ணீங்க, இருந்தாலும் எல்லாமே மக்களுடைய ஆதாரத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தலைப்பை உருவாக்கிட்டு இருந்தீங்க. இதே மாதிரி மறைமுகமான விஷயத்துல எவ்வளவு நேரம் தான் பண்ணிட்டு இருப்பீங்க? எப்பதான் நீங்க வெளிப்படுறதா வித்தியாசம்? எப்பதான் வெளிப்படுறதா வித்தியாசம் இல்லையா? 12 வருஷம் வனவாசம், கடைசி ஒரு வருஷம் அந்நியாதவாசம் மறைமுகம். ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, வெளில வாங்க, இல்ல நான் இப்படியே இருக்கிறேன் இப்படியே இருக்கிறேன்னு இருப்பீங்களா? அதனால இப்ப வெளிப்பட்டுடுங்க. எப்ப 1983 சொல்லிருக்காரு, சொல்லி 93, 3, 13, 35 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் அப்படியேதான் நம்ம இருக்கிறோம். ஒருவேளை மற்ற இடத்துல மாறிட்டாங்களான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நடந்தது ஓகே, அப்போதைக்கு அது நல்லதுதான், அதை நம்ம மாத்தவும் முடியாது. ஆனா இப்ப பரமாத்மா குண்ட போடுங்க பாபா ஏங்குற, அப்பவே என்ன வெளிப்படுத்துங்க, என்ன வெளிப்படுத்துங்க, என்ன வெளிப்படுத்துங்க. ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறோம் நியூஸ் பேப்பர்ல, அவங்களே ஃப்ரீயாவே போடுறாங்க, இங்க வந்தாங்க பிரம்மகுமாரிகள் இந்த ப்ரோக்ராம் நடத்தினாங்க, இவங்க எல்லாம் பேசினாங்கன்னு பேரை போடுறாங்க. சோ அவங்க பேரெல்லாம் கொடுக்குறோம்ல, கொடுக்கும்போது இது இறைவனால நடத்தப்படுற இயக்கம் ஒரு லைன் கூட போட்டிருந்தா நீங்க சொன்னா அவங்க போட போறாங்க. அது மட்டும் போடுறதே இல்லை, இறைவனால் நடத்தப்படுற நேரடியா நடத்தப்படுற ஒரே இயக்கம்னு போட்டாலே யோசிப்பாங்களா இறைவனால நடத்தப்படுதா? கூடவே இறைவன் கொடுக்குற மெசேஜும் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். எல்லாமே வாய்ப்பு இருக்குது. எப்ப பயன்படுத்துவீங்க பரமாத்மா குண்ட, எப்ப போடுவீங்க, இதை நடத்துறது யாருன்னு தெரியணும்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய புத்தி சுத்தணும், சூப்பரா சிறப்பாங்க, அவங்களுடைய புத்தி சுத்தட்டோன்றார். இது 2-3 தடவை பாபா சொல்லிருக்காரு. இது ஓஷோ கூட சொல்லுவாரு, நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க அவங்களுக்குள்ள அப்படியே இதுவரைக்கும் நம்ம நம்பினது எல்லாம் தப்பா அப்படின்ட்டு அப்படியே ஒரு பெரிய புயலே வரணும் அவங்களுடைய இதயத்துல. அது மாதிரி அவங்களுடைய புத்தி சுத்தட்டும், இவங்க என்ன சொல்றாங்கன்னு அப்பதான் யோசிப்பாங்க, அப்பதான் யோசிப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அப்பதான் யோசிப்பாங்க. அப்படி எல்லாம் ஏதோ நல்ல விஷயம் பேசினாங்கப்பா, பிரம்மகுமாரிகள் ரொம்ப நல்லவங்கப்பா, யாருக்கு வேணும் அந்த சர்டிபிகேட்? ஏன்னா நீங்க என்ன பேசணுமோ அதை பேசவே இல்லை. நல்லா பேசுறாங்கன்னு சொல்றதுக்கு என்ன வேணுமோ அது, இப்ப நல்லா பேசுறாங்கன்ட்டு சொற்பொழிவாளர்கள் குறிப்பா தமிழ்ல பேசுறவங்க எல்லாம் எடுத்துப்பாங்களா? ஒரு செகண்ட் கூட கேட்க முடியாது. அஞ்ஞானத்துல சொல்றோம், அதே மாதிரியே நம்மளதும் இருந்துச்சுன்னா. ஏன்னா அஞ்ஞானத்துல பேசுறது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, பிடிக்க கூடாது, அப்பதான் இந்த ஞானம் உங்களுக்குள்ள போய் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரியே நம்மளும் பேசணும்னா புதுசா உண்டாக்குங்க, ஏதாவது புதுசா உண்டாக்குங்க, புதுசா பேசுங்க. எவ்வளவு புதுசு புதுசா பாபா முரளியில சொல்றாரு, அதெல்லாம் சொல்லுங்க, அந்த டாபிக் எல்லாம் எடுத்து சொல்லுங்க. ஆனா இப்போதைக்கு நெட்ல அந்த சேவை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா, சில சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் மேடையில பேசுறது அது பண்ணல. பாபா சூப்பரா சொல்றாரு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய உரிமை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நடிகர் இப்ப சமீபமா நிறைய போராட்டம் எல்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கு ஆதரவா இருந்த ஒரு நடிகரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு நடிகரை போறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு, போய் ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேக்குறதுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒன்னு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எல்லோருக்கும் அவங்கவுங்களுடைய கருத்தை தெரிவிக்கிற உரிமை இருக்குதுன்னு சொல்றாங்களே, அப்புறம் ஏன் அரெஸ்ட் பண்றாங்கன்னு கேக்குறாரு பாபா. இங்க அதே பாயிண்ட் சொல்றாரு, அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது, உரிமை இருக்குது. சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மற்ற மதத்தை நிந்தனை பண்ற உரிமை இருக்குது, அதனாலதான் அவங்க பண்றாங்க. நீங்க நிந்தனையே பண்ண போறது இல்ல, உண்மையத்தான் சொல்ல போறீங்க. ஏன் பயப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறாரு. உங்க உரிமையை எப்பதான் பயன்படுத்துவீங்க, எவ்வளவு நாள் தான் பயந்தவங்க இருப்பீங்க, கடவுளுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு இப்படி பயந்தவங்களையா இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அவர். அதனால நல்ல பாயிண்டையும் பேசுங்க. நல்ல இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்காது, எங்க காலேஜ்ல பிரின்சிபல் பேசுறாரு, ஒரு நல்ல பேச்சாளன் எதை பேசினா கைத்தட்டல் வரும் நினைச்சு பேச மாட்டான். சமஸ்வர் இல்லையா, எது தேவை உண்மையிலே மக்களுக்குன்னு தெரிஞ்சு பேசுறவன் தான் நல்ல பேச்சாளன். அதுதான் இங்கேயும் பாபா சார், நல்ல பாயிண்டையும் பேசுங்க. எவ்வளவு பாயிண்ட் நான் சொல்றேன், அதெல்லாம் எப்ப பேசுவீங்க. இறைவன் சொன்னாருன்னு சொல்லி பேசுங்க. இறைவன் சொன்னாருன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம மக்கள், ஏன்னா இறைவன் சொல்றது சொல்லவும் மாட்டாங்க, அதனால இறைவன் சொல்றாருன்னு சொல்ல மாட்டாங்க. மொத்தத்துல டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், அப்படிதான் இருக்குது. பாபா சொல்ற நல்ல பாயிண்ட பேசுங்க, அதிகாரத்தோட பேசுங்க, அதே நேரத்துல அன்பாவும் பேசுங்க. யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க சமஸ்வரில், யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய மதங்கள்ல பாத்தீங்கன்னா கடவுளை கொலை பண்ண சொன்னாருன்றதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த மதத்தை சார்ந்தவங்களை பாத்தீங்கன்னா மேடையில அப்படியே அன்பா பேசுவாங்க. அன்பா பேசுனா அவங்கள யாரு என்ன பண்ண போறாங்க, அதேதான் இங்கேயும் சொல்றாரு. அன்பா பேசுங்க, யாரும் ஒன்னும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அன்பா பேசுறது நமக்கு ஸ்ரீமத், இறைவன் கொடுத்திருக்காரு நம்ம சும்மா மத்தவங்களுக்காக இல்ல, நம்மளுடைய ஸ்ரீமத்தே அதுதான். அதே நேரத்துல இதுதான் உண்மையான அதிகாரத்தோடவும் பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுற நிறைய இடத்துல நல்லா பேசுறாங்கன்னு எல்லாமே ஏத்துக்கிறாங்க. அதனால உங்களுடைய விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. அப்ப தன்னுடைய விஷயத்தை தெளிவுபடுத்துறதுல சக்தி நிறைந்தவங்கன்னு நினைப்பாங்க. இருந்தாலும் எந்த முறையில பேசணும்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, நீங்க பண்றதெல்லாம் தப்புடா அப்படின்னு நம்ம போய் மேடையில பேச முடியாது. சோ அது அந்த அதிகாரம் அதே நேரத்துல அன்பு இல்லையா, மகிமை பாடுற மாதிரிதான் பேசணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த முறையில பேசணுங்கிறதையும் பார்க்கணும். அதனால வெறும் அதிகாரம் மட்டும் அதிகாரமாவும் பேசணும், அதுவும் உண்மைதான். அதே நேரத்துல அன்பு அதிகாரம் ரெண்டும் கலந்து இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும். இப்ப சூப்பரா சொல்றாரு, குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலாம் ஆட்டுறாங்கன்னு அந்த மாதிரி இதுக்கு முன்னாடிதான் பாப்பா சொல்றாரு, நீங்க விடுற அம்பு அவங்கள தலை சுத்த வைக்கணும் அப்படின்னாரு இல்லையா, அந்த மாதிரி அம்பும் விடுங்க, அப்படியே தடவியும் கொடுங்க. எப்படி, அதாவது எப்படி இதுன்னா, நீங்க சொல்ற வார்த்தை நீ நினைக்கிறது தப்புன்றதையும் உணர வைக்கணும், அதே நேரத்துல அவங்கள மகிமையும் பாடி அப்படியே குழந்தை அப்படியே அழும்போது அப்படியே தட்டி கொடுத்து தூங்குற வைக்கிறாங்க அப்படின்னா அப்படியே அவங்கள மகிமையை பாடுறது. எப்படி சூப்பரா சொல்றா இருப்பாங்க இல்லையா. அதனால நல்ல முறையில மரியாதை கொடுங்க. அதே நேரத்துல உங்களுடைய சத்தியத்தை நிரூபியுங்க. அத பத்தி கவலைப்படாதீங்க, ஏன்னா பகவான் சொன்னதுன்னு தானே சொல்றீங்க, ஏன் பயப்படுறீங்க? நீங்க சொன்னது நான் சொல்றீங்க, கடவுள் சொல்றாருன்னு தானே சொல்றீங்க இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பிரம்மகுமாரிகள் பேரே சொல்லாம மேடையில போய் கடவுள் சொல்றாரு இப்படி சொன்னாரு 5000 வருஷம் முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னா எங்கயா கடவுள் சொல்றாருன்னு அவங்க தானாவே தேடி வருவாங்க. ஆனா இத பத்தியே சொல்லாம பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா ஞானத்தையே சொல்லாம சும்மா அமைதியா சொல்லிட்டு இருந்தா பிரம்மகுமாரிகள் வந்தாங்க ஏதோ பேஸ்ட் பண்ணாங்க அவ்வளவுதான். ஆனா என்ன சொல்றோம் அது வந்து நீங்க யாருன்றத அவங்களை தேட வைக்கணும். சோ கடவுள் சொன்னாருன்னு சொல்லி சொல்றீங்க, நீங்க எதுக்கு கவலைப்பட போறீங்க? சோ அது சொல்லுவாங்க, பிரம்ம ஒரு தடவை பாபா பேசும்போது காந்தியை பத்தி தப்பா பேசினாங்க அப்படின்னு போலீஸ் வந்துருக்குது பிரம்ம பாபா கிட்ட. அவர் சொன்னாரு நான் சொல்லலைங்க, எனக்குள்ள ஒருத்தர் வந்து சொன்னாரு, அப்படியே அவர் வந்தாருன்னா சொல்லுங்க இனிமேல் பேச சரிங்க போயிட்டார். அது மாதிரி இங்க நம்ம என்ன சொல்றோம், கடவுள் சொன்னாருன்னு தான் இங்க சொல்றோம். அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? எங்களுக்கு தெரியாதுங்க, கடவுள் சொல்றதா நாங்க சொல்றோங்க, நாங்க அதிபுத்திசாலியும் கிடையாது. இப்ப ஒரு சில சமயம் கிறிஸ்தவர் ஒரு பிரதர் வந்து அவர் ஆர்கியூ பண்ணாரு, பாருங்க நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாதுங்க, அவரு வந்து இயேசு வந்து இப்படி அப்படி இப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், பிரதர் இது கிடையாது, இது தப்பு, இது ரைட்டுன்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? பைபிள்ல இருக்கிறத நீங்க சொல்றீங்க, கடவுள் சொல்றத நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். அப்பதான் அப்ப கடவுள் சொன்னதை நாங்க சொல்றோம் அப்படின்னும் போதுதான் அவங்களுக்கு அது மைண்ட் யோசிப்பாங்க. இவங்களா சொல்லல, அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, நம்மளா சொல்றோம்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரம் அவங்க ஏந்திரிக்க மாட்டாங்களே, கடவுள் சொல்றத சொல்றோம். இப்ப கடவுள் சொன்னாரு நீங்க பட்டுக்கு சொல்ல வேண்டியதுதானே, அதே நேரத்துல சொல்ற விதத்துல சொல்லுங்க, மரியாதையா அன்பா அழகா சொல்லுங்க இல்லையா. இதுல இதுக்கு வந்து நீங்க ஜாக்கிர் நாயக் உதாரணமா எடுத்துக்கலாம். அவருடைய பேச்சு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கதறாங்க, யாரு பிரதர் இவரு, எங்க நாட்டுல இருக்கிற எல்லாரையும் முஸ்லீமா மாத்திடுவாரு போல இருக்குதே அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, இந்து மதத்தை தாக்கி பேச மாட்டார். ஆனா அதோட சாரம் பாத்தீங்கன்னா இந்து மதத்துல உள்ளது தப்புன்றதுதான் இருக்கும். அதாவது இந்து மதம் குறோம்னு ஒன்னா இருக்கிறத நாங்க ஏத்துக்கிறோம், தயாரா இருக்கிறோம், நீங்க அது வார்த்தையில காட்டுங்க. ஒன்னா இருக்கிறது அப்ப அல்லாவுக்கு இணை வைக்காதீங்கன்றதான் குரான் வந்தது காரணமே அதுதான். இயேசுன்னு ஒரு இணைய வச்சுட்டாங்க, அது வைக்க கூடாதுன்றதுக்காக தான் குரான் வந்தது, அந்த மதம் வந்தது. சோ அந்த பாயிண்ட் எங்கெல்லாம் இந்து வேதத்துல வருதோ அதை எடுத்துக்கிறாரு, எடுத்துக்கிட்டு சொல்றாரு. இப்ப நான் எங்கேயுமே வந்து இந்து மதத்தை தாக்கல, அவரே சொல்றாரு நான் எங்கேயுமே தாக்கல, நான் வந்து ரெண்டு பேரும் அமைதியா இருக்கணும்ன்றதுக்காக தான் பண்றேன்ட்டார். எப்படி சூப்பரா இல்லையா. சோ அதனால அவரை எதிர்க்கணும்னு யாருக்கும் தோணாது, டக்குன்னு அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நம்ம பாயிண்ட் எல்லா வேதத்திலயும் இருக்குது, அழகா எடுக்கலாம் இல்லையா. எந்த வேதத்துல இல்ல, ஆதாம் ஏவாள் எல்லா இதுலயும் தானே வர்றாங்க. சரி, சோ அதே நேரத்துல நல்ல முறையில மரியாதை கொடுங்க, நல்ல முறையில மரியாதை கொடுங்க. அவர் வந்து நடைமுறையில இந்துக்கள் முஸ்லிம்கள் பண்றத உதாசீனப்படுத்திட்டு வெறும் லிட்ரேச்சரை மட்டும் வச்சு பேசுவாரு. அவர் நம்ம நடைமுறையில இருக்கிறதையும் ஏத்துக்கலாம், அப்பதான் அவங்க குஷி அடைவாங்க இல்லையா, அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்படி நல்ல விஷயங்கள், கெட்டது நம்ம கணக்கே தெரிய வேண்டாம், நல்ல விஷயங்கள் சொல்லும் போது அவங்களுக்கே கேட்கணும்னு தோணும். அதனாலதான் நிறைய பிரதர்ஸ் வந்து ஏன் பிரதர் சரி கடவுள் சொல்றாருன்றீங்க, ராமாயணம் மகாபாரதம் பைபிள்ல இருந்தெல்லாம் உதாரணம் கொடுக்குறீங்களா, அதுவும் மனுஷங்க எழுதுந்தானே, ஏன் குரானுக்கு மட்டும் ஓர வஞ்சிடும், ஏன் அது மட்டும் சொல்ல மாட்டீங்கன்றாங்க. அப்ப அவங்க ஏங்குறாங்க, ஏன் எங்க மதத்தை இதை சொல்ல மாட்டீங்க, அவங்களுக்கு இது உண்மைன்னு தெரியுது, இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த என்னுடைய மதம்ன்ற உணர்வு இருக்கு இல்லையா, அப்ப அவங்க மகிமை பாடும்போதுதான் அவங்களுக்கு அது பிடிக்குது. அது மாதிரி நம்ம பாடணும், மரியாதை கொடுக்கணும், அதே நேரத்துல உண்மை பாபா சொல்றத சொல்லிடணும், அது ரொம்ப முக்கியம். சரி, அதனால சத்தியத்தையும் நிரூபிங்க, மரியாதை கொடுங்க, சத்தியத்தை நிரூபிக்காம வந்துடாதீங்க. ஏன்னா சொன்னது பகவான், சத்தியமானவர் சொல்றது சத்தியமா தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல அடிக்கலாம். எல்லா மதத்தின் புஸ்தகங்களும் யார் எழுதுனா நமக்கு தெரியும், யார் எதையுமே கடவுள் எழுதல. ஆனா இங்க கடவுள் நேரடியா சொல்றத நாங்க சொல்றோம். இப்ப உடனே கடவுளா எங்க நாங்க பாக்கலாமா, பாக்கலாம் பாக்கலாம், வாங்க வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப சத்தியமானவர் சத்தியத்தை தானே சொல்லுவாரு, ஏன் பயப்படுறீங்க, நீங்க சொல்றீங்க நான் சொல்றீங்க கடவுள் சொல்றாரு தானே சொல்றீங்க, இல்ல நீங்க சொல்றேன்னு சொல்றீங்களா, அது ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு வார்த்தையிலும் கடவுள் சொல்றாரு கடவுள் சொல்றாருன்னு சொல்லணும். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, பாபா குழந்தை ஆவுறதுக்கு முன்னாடி தியானத்தை பத்தி நெட்ல தேடும்போது நித்யானந்தா வந்து ஆவுற ஒரு தியானம் பத்தி ஏதோ போட்டிருந்தாரு, ஒரு ட்ரைனிங் கிளாஸ். அதுல பாத்தீங்கன்னா உனத்தை வச்சு படிக்கிறாரு, நம்ம ஞானம் அதுல வருது கொஞ்சம் கொஞ்சம் வருது, அதாவது தியானம் பண்ற முறையில. அதுல வந்து மகாதேவன் சொல்கிறார், மகாதேவன் சொல்கிறார்ன்றான். அப்ப மகாதேவன் அதாவது சிவனை தான் சொல்றாரு, சிவனே சொன்னாரா இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டதே இல்ல, அது எந்த புக்கு, அது தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த ஆர்வம் தூண்டப்படுது. அது சிவசூத்ராஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க கடவுள் சொல்ற சொல்றதுனால அது எங்க சொல்றாரு நான் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் கண்டிப்பா தேவாத்மாவுக்கு வரும், எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும். அதான் பாபா சொல்றாரு, நீ சொல்ல வேண்டியத சொல்லு, வரவங்க வரட்டும், நீ போய் கூட்டம் இருக்குது அங்க போய் எல்லாரும் கூட்டத்தை அப்படியே புடிச்சு வச்சுக்கணும் தேவையில்லை, உனக்கு நீயே தலைவலிய உருவாக்கிக்கிற. அது நிறைய பாத்துருக்கோம், தேவி காட்சி போடும்போது பிரதர் பேச பேசிட்டு ஐயோ அடுத்த பாட்டை போடுன்னுவாங்க, தேவை கிடையாது. அது அந்த டான்ஸ் போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு எதுக்கு நாம. பாபா சொல்றாரு சூப்பர் பாயிண்ட் சொல்றாரு. இப்ப நம்ம படத்தை பார்த்து கூட பிரச்சனை பண்ணுவாங்க நிறைய பேர், அதுக்காக படத்தை ரிமூவ் பண்ணிடுறீங்களா என்ன, சூப்பரா கேக்குறோம். ஏன்னா படத்திலே ஞானம் இருக்குது, மெயினா அந்த 5000 வருஷம் சொல்லுவாங்க, எதை வச்சு 5000 வருஷம் நீங்க எந்த எதுல இருக்குது எந்த வேதத்துல இருக்குதுன்னு. அதுக்காக அந்த படத்தை விட்டுருவீங்களா, சக்கரத்தை விட்டீங்கன்னா வேற என்ன ஞானத்தை சொல்லுவீங்க. அதே மாதிரி சைகை கொடுக்கிறார், ஏதோ ஒண்ணுத்துக்கு அப்படி எப்படி பிரச்சனை வராங்க வருதுன்றதுக்காக உண்மையை பேசுறத நிறுத்தாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், உண்மையை பேசுறத நிறுத்தாதீங்க. ஏன்னா சாக்கார ரூபத்துல பிரம்ம பாபா சாக்காரத்துல இருக்கும் பொழுது அதிகாரத்தோட அவரு பேசினார், இதுதான் உண்மைன்னு அழகா பேசினார். அதனால எப்பயாச்சும் சண்டை வந்துதா என்ன, இந்த முறைய சொற்பொழிவு செய்யறதுலயும் கத்துக்கோங்க இல்லையா. பிரம்மா பாபாவோ மம்மாவோ தேவையில்லாத விஷயத்த பேசியே இருக்க மாட்டாங்க எந்த சொற்பொழிவுல. ஆனா மத்தவங்க அப்படி பண்றது இல்லையே. இப்ப பிரம்ம பாபா உண்மையை சொன்னாரு, அவருக்கு யாராவது எதிர்த்து சண்டை போட்டாங்களா? ஞானத்தின் முறையில எப்படி பேசுறதுன்னு படிக்கிறீங்க தானே, அதுக்குதான் பாபா இப்படி புரிய வைங்க அப்படி புரிய வைங்கன்னு சொல்றதுதான் முரளியே. ஏன் அதை படிச்சிருக்கிறீங்க தானே? சோ அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அர்த்தம்? மம்மா பாபாவை பார்த்து பார்த்து கத்துக்கிறது. படிச்சிருக்கிறீங்க தானே? சோ மறுபடியும் அது அந்த படிப்பை படியுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சோ உலகத்தின் கணக்குப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவங்க வந்து தங்களை மாத்திக்கிட்டாங்க, அவங்களுடைய பேச்செல்லாம் மாறி இருக்குது, அது சொல்றாங்க. அதாவது சாரி, உலகத்தின் கணக்குப்படி, அதாவது உலகத்துல உள்ள மற்ற அனைவரிலிருந்தும் நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்க, உங்களுடைய வார்த்தைகளும் மாத்திக்கிட்டீங்க. இப்படி மாற்ற தெரிந்த உங்களால எதைத்தான் மாத்த முடியாது, எதைத்தான் செய்ய முடியாது? ஏன்னா உலகத்திலே மிக கடினமானது தன்னை மாத்திக்கிறது தான், அதையே பண்ணிட்டீங்க. இந்த பேசுறத மாத்த முடியாத, சொற்பொழிவு பண்ற ஸ்டைல மாத்த முடியாத, இறைவனுடைய ஞானத்தை சேர்த்து கொடுக்க தெரியாதா அப்படின்னு கேக்குற. அதனால இவங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது, இவங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க, குஷி அடையறாங்க, அத கேட்டு நீங்களும் குஷி அடைஞ்சிடுறீங்க. ஆனா இவங்க சொல்றதுதான் உண்மையான ஞானம்னு உலகத்துல ஃபேமஸ் ஆகணும், அது ரொம்ப முக்கியம், அத நிரூபிக்கணும், அத நிரூபிக்கணும். இப்ப நம்ம சொல்லலாம் இப்ப இல்லையா, மகாபா கீதை பைபிள் குரான் எல்லாத்திலயுமே கடவுள் கொலை பண்ண சொன்னாருன்னு வருது. அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், கடவுள் அப்படி சொல்லுவாரா? தன்னுடைய குழந்தைக்கு அவரே துக்கம் கொடுப்பாரா? அத சொல்லலாம். சோ இப்ப இறைவன் நேரடியா வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்க சொல்றதுதான் உண்மையான ஞானம்னு உலகத்துல ஃபேமஸ் ஆகணும். சோ முதல்ல அதுக்கு நாம ஞானத்தை சொல்லணும், அடுத்தது அதுதான் உண்மைன்றத நிரூபிக்கணும். அப்ப அவங்க தெரிஞ்சுக்கணும், இதன் மூலமா மட்டும்தான் முக்தியும் ஜீவன் முக்தியும் கிடைக்கும், வேற வழியே இல்ல அப்படின்னு அவங்க உணரணும். முக்தி அடையணுமா அங்க போ, முக்தி வேணுமா பிரம்மகுமாரிக்கு போ, வைகுண்ட பதவி அடையணுமா பிரம்மகுமாரிக்கு போ. சும்மா கண்ணு முழிச்சா வராது, கண்ண வைகுண்ட ஏகாதசி அப்ப கண்ணு முடிச்சாலே வைகுண்ட ஏகாதசிக்கு போக முடியாது. இதெல்லாம் நிரூபிங்க. சோ அது ஆத்மா சொன்ன விஷயம், ஆத்மாவுக்கு சொன்ன விஷயம், ஆத்மா விழிப்பு நிலையில இருக்கிற விஷயம். இந்த கண்ணு விழிப்பு நிலை கிடையாது, அப்படி இருந்தா நைட் ஷிப்ட் பாக்குறவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவானேன்னு சொல்லுங்க, அப்ப யோசிப்பாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு தெரியணும் இதுதான் வழி. கிறிஸ்தவர் சொல்றாங்க, இயேசுவே வழி, அவரின்றி வழியே இல்ல அப்படின்னு. அது என்ன இயேசுவே வழி? இயேசு சொன்னது வழி இல்லையா? இயேசுதான் வழியா இல்லையா? அப்ப நம்ம புரிய வைக்கணும் அதுக்கு என்ன அர்த்தம். இயேசுவே வழி இல்ல, இயேசு சொன்னதுதான் வழி, அது சொன்னதே அங்க மறைச்சிட்டாங்க அப்படின்றதையும் புரிய வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கடவுள் சொல்றாரு. ஏன்னா எத்தனையோ யோகா பயிற்சி முகாம் வச்சிங்க, வந்து அட்டன் பண்ணாங்க, போய் மறுபடியும் கடவுள் எங்கும் நிறைந்தவர்னே சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க வந்து நான் நல்லா யோகா பண்ணப்போ அற்புதமா அனுபவமாச்சுப்பான்றாங்க, வெளியே போனவனே கடவுள் எங்கும் நிறைந்தவர்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய அடிப்படை அஸ்திவாரம் அந்த நம்பிக்கை மாறவே இல்லை. உங்களுடைய சக்தினால அவங்க பரிவர்த்தனை ஆகுறாங்க அவ்வளவுதான், அவங்களே சக்திசாலியா ஆகல இல்லையா. நீங்க பிரம்மகுமாரி சென்டருக்கோ அல்லது யோகா பயிற்சி முகத்துக்கோ வரும்போது அந்த யோகா பண்றோம் யோகா பண்றவங்க இருப்பாங்க, சேவாதாரிகள் இருப்பாங்க, அந்த வைப்ரேஷன்ல அவங்களும் அனுபவம் பண்றாங்க. ஆனா சுயம் அவங்க சக்திசாலியா ஆகல. இறைவனோடு சுயமாக அவங்களால புத்தியை இணைக்கக்கூடிய சக்தி இல்ல. இணைக்கணும்னா அவர் அப்பான்னு புரிஞ்சுக்கணுமே, அவர் எல்லாத்துலயும் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணுமே. அதனால இதுவரைக்கும் நடந்தது ஓகே, அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் நடந்திருக்கு, அதுக்கும் அவசியம் இருந்துச்சுதான். ஏன்னா கட்டாந்தரையா இருந்த பூமியை ஏர் உழுந்து தகுதியானதா ஆக்கிட்டீங்க. சோ அதுக்கு இந்த முறை தேவைதான். ஆனா இறுதியில சக்திகள் தன்னுடைய சக்தி ரூபத்திலும் வருவாங்க தானே, நீங்க தானே அந்த சக்திகள். சக்தி ரூபத்துல வரணும் இல்ல, அதனால பாபா சொல்ற அன்பின் ரூபத்துல வாங்க. உங்களுடைய சக்தியில அவங்க இதயத்தையும் மாத்திடணும், அவங்களுடைய குணம் அவங்களுடைய நம்பிக்கை அத்தனையும் மாத்திடணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மதம் மாறுறவங்க, நாஸ்திகத்துல இருந்து ஆஸ்திகரா மாறுறவங்க, அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் அவங்கள மாத்திடும். சோ அந்த மாதிரி அன்பு சொரூபமா இருக்கிறவங்கள பாக்குற அந்த ஒரு சம்பவம் அவங்கள மாத்திடணும். அப்படி இதுவரைக்கும் இல்லன்னு சொன்னதெல்லாம் ஆமா அப்படின்னு அவங்களுக்கு வந்தது. அந்த ரூபத்தையும் வெளிப்படுத்துவீங்க தானே, அத பிரத்யக்ஷம் செய்யுங்க, அதுக்காக பிளான் போடுங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு சௌகரியம் கொடுத்து அவங்களுக்கு அன்பு உபசரிப்பு எல்லாம் கொடுத்தா அதுல திருப்தி அடைஞ்சு குஷியா போறது சாத்தியம்தான். குஷி அடைஞ்சிடுறாங்க, மத்தவங்களை கூட அழைச்சிட்டு வராங்க, அங்க போனா போகலாம் கொடுக்கறாங்க, அவங்க பிரசாதம் பண்ணுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி எல்லாம் கூட வராங்க, அவங்க டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. சோ அவ்வளவு உபசரிப்பு. ஆனா சக்தி ஸ்வரூபமாகி போலையே யாருமே, நான் தான் இந்த கடவுள்ன்ற அந்த உணர்வுல வந்து போலையே யாருமே. அதனாலதான் பிரம்மா பாபா சொல்லுவாராம், எல்லா கண்காட்சியிலையும் கேள்வி பதில் படத்தையும் மாட்டுங்க. அப்படின்னு சொல்லுவாராம். அம்புக்கு சமமான விஷயங்கள் இருக்குமா அந்த கேள்வி பதில்ல? அதே மாதிரி படிவத்தை கொடுத்து நிரப்பி தர சொல்லுவாராம். சோ அவங்க அவசரத்துல சரி தப்புன்னு எழுதிட்டாங்கன்னா உடனே புரிய வைக்கணும், இல்லங்க இது இப்படிங்க அதனால இதுன்ட்டு புரிய வைக்கணும். சோ அப்ப அதை எழுதும்போது அவங்களுக்கு நல்லா உள்ள புத்தியில பதியும், அதுக்காக தான். சோ அவங்க புரிஞ்சுக்கிட்டதன்படி படிவத்தை நிரப்புவாங்க. அப்ப நம்ம சொல்லலாம், இது கூட சொல்லலாம், இது இப்ப ஒரு பெரிய ஸ்கூல், இப்ப எல்லாம் நிறைய எல்லா ஸ்கூல்லயுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுதான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுன்ட்டு இல்லையா. அந்த மாதிரி எந்த தியானத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது கிடையாது, ஆனா நமக்கு வச்சனும். அதை புரிஞ்சுக்கணும், உலகத்துல மிகப்பெரிய ராஜயோக தியானம், ஆனா முழுக்க முழுக்க ஃப்ரீ, ஆனா அட்மிஷன் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்ற டிமாண்ட் வச்சு இந்த ஏழு நாள் கோர்ஸ் பாஸ் ஆனாதான் நீங்க அங்க போக முடியும். ஆனா உலகத்துல இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி, இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கோ எதுக்கோ போறோம், வேலைக்கு போறோம் அப்படின்னா ஃப்ரீயாவே எல்லாமே கிடைச்சிருது, அது இல்லாம ஸ்டைஃபண்ட் வேற கொடுப்பாங்க, ஆனா பாஸ் ஆகுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த மாதிரி இது அப்படின் போது அவங்க கவனத்தோட அந்த பாவனையோட கேப்பாங்க, அது ஒரு யுக்தி. சோ அந்த மாதிரி திட்டத்தை உருவாக்குங்க. ஏன்னா நிரூபிக்கணும் இல்ல, அவங்கள கவனிக்க வைக்கணும் இல்ல, அதுல அன்பும் இருக்கணும் அதிகாரமும் இருக்கணும். சோ குறிப்பா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் போகும்போது அது அதை நம்ம பார்க்க முடியும். அந்த அதிகாரமும் இருக்கும், அவங்க பேசுறது எல்லாமே வந்து ஒரு அன்பு, ஒரு பயங்கரமா இருக்கும், அந்த விலகிய தன்மையும் இருக்கும், அன்பும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும், மரியாதையும் இருக்கணும், அதே நேரத்துல சத்தியமும் வெளிப்படணும். சூப்பரா கேக்கும். அப்படியே யாரையாவது இழிவுபடுத்துவோமா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா நம்ம ஞானம் மற்றது எல்லாம் பொய்னு நிரூபிக்கிறது தான். அத அப்படியே எடுத்தோடனே அதெல்லாம் பொய், அதெல்லாம் சும்மா குப்பை அப்படி சொல்றது இல்ல. அப்படியே அன்பா எடுத்துட்டு வந்து அப்படியே பாலிஷா பேசி நம்மளதுதான் ரைட்டு அப்படின்னு நிரூபிக்கணும். அப்ப நீங்க சொல்லலாம், அவங்கெல்லாம் எங்கள்ல இருந்து வெளிப்பட்ட கிளை நிலையங்கள், எல்லா மதங்களும் இங்க இருந்து வெளிப்பட்ட கிளை நிலையங்கள் அப்படின்னு சொல்லுங்க. இந்த லட்சியத்தோட புரிய வைங்க, எங்க கிட்ட இருந்து உருவானவை இப்ப நீங்க மூலத்துக்கிட்ட இருந்து எடுக்கிறீங்க. சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பக்தியில என்ன சொல்லுவாங்க, சிவன் வந்தார் ஆதியோகி, அவரு பார்வதிக்கு சொன்னார், பார்வதி நந்திக்கு சொன்னாரு, நந்தி கிட்ட நாலு பேர் பச்சாங்க, அந்த நாலு பேர்கிட்ட இருந்து மத்தம் இப்படி சொல்றாங்க இல்லையா. பாருங்க, இவங்க சொல்லி அவங்க சொல்லி அவங்க சொல்லி இப்ப டைரக்டா சிவன் கிட்ட இருந்து படிக்கிறவங்க நாங்க. சோ மற்ற கிளைகள் தான் மற்ற மதங்கள். இப்ப நேரடியா அந்த சிவன் சொன்னாரு நீங்களே, இது 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, இப்ப நடக்குது, சிவன் கிட்ட கத்துக்கிற வாய்ப்பு வாங்க. ஆதி யோகியிடம் நேரடியாக ராஜயோகம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு போர்டு போடுங்க, சங்கர் படத்தை போடுங்க. ஏன்னா அவங்களுக்கு சங்கர் தான் சிவன் இல்லையா, ஒளிப்புலி போட்டா அவங்களுக்கு தெரியாது, கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா அந்த ஆதியோகின்ற பேரை வந்து அவ்வளவு ஃபேமஸ் ஆகி விட்டாரு ஈஷா யோகாக்காரங்க. நல்லதா போச்சு, நாம பயன்படுத்திக்கலாம். அவங்க சிலை வைக்கிறாங்க, ஆனா அங்க ஆதியோகி வந்து சொல்றதா அவங்க சொல்லல, அத பயன்படுத்துங்க. அப்ப சொல்லலாம், அது எல்லாம் எங்களுடைய கிளை நிலையங்கள், இங்க இருந்து பிரிஞ்சு போனது, இதுதான் ஒரிஜினல் அப்படி சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், அது நம்ம கடமை. ஏன்னா பாபா சூப்பரா சொல்றாரு பாருங்க, நம்ம பாரம்பரியம் என்னன்னா சின்னவங்களுக்கு அன்பு கொடுக்கறது பெரியவங்களுடைய கடமை, நாம தானே பெரியவங்க, அன்பு கொடுக்கறோம் அவங்களுக்கு. தப்புதான், தப்பாதான் இருக்குது, பட் இருந்தாலும் அன்பா அதை புரிய வைக்கிறோம், நல்லது. முஸ்லீம்ல ஒரு பிரிவினர் TNTJ குரூப் பாத்தீங்கன்னா எல்லாரும் கூப்பிட்டு வாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. சோ அன்பா கூப்பிட்டு பிரியாணி எல்லாம் போட்டு அனுப்புவாங்க. சோ அது மாதிரி நம்ம கூப்பிடணும், வாங்க எல்லாரும் வாங்க, லைவா போடணும். டிவி நமக்குன்னு டிவி இருக்குல்ல, பீஸ் ஆஃப் மைண்ட் டிவி இருக்குல்ல, அப்பதான் மத்தவங்க முதல்ல அந்த டிவிய பாப்பாங்க இல்லையா. சோ எதுவுமே புரியல, எப்ப பார்த்தாலும் வெள்ளை ட்ரெஸ்லயே இருக்கிறாங்க, வெள்ளை ட்ரெஸ்லயே இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப மத்தவங்களுக்கு புரியற மாதிரினா அப்ப மற்றவங்களுக்கு புரிய வேண்டிய நிகழ்ச்சியை போடணும். இப்ப எல்லா மதத்தினரும் கூப்பிட்டு நம்ம பேசுறோம், டிவில பேசுனா அவங்க ஒரு லெவலுக்கு மேல லிமிட் மீறி பேச மாட்டாங்க, சோ மரியாதையோட பேசுவாங்க. சோ அப்ப ஒட்டுமொத்த உலகமும் பாத்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களே அதை விளம்பரமும் படுத்துவாங்க, ஏன்னா அவங்க பேசுறாங்கல்ல, பாருங்க இந்த டிவில இத்தனை மணிக்கு நான் இதை பேசுறேன்னுவாங்க, சூப்பரா ரீச் ஆகும். எப்ப பண்ண போறோம், யார் பண்ண போறா? நல்லது. வரதானம் இரக்க உணர்வை தாரணை செய்து அனைத்து பிரச்சனைகளையும் முடிவு செய்யக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். இரக்க உணர்வை தாரணை செய்து அனைத்து பிரச்சனைகளையும் முடிவு செய்யக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த ஆத்மாக்களுடைய தொடர்புல வரீங்களோ அவங்க எப்படிப்பட்ட சமஸ்காரம் உள்ளவங்களா இருந்தாலும், எதிர்ப்பு செய்பவர்களாக இருந்தாலும், சுபாவத்தோடு மோதுபவராகவே இருந்தாலும், கோபப்படுபவராக இருந்தாலும், எவ்வளவுதான் விரோதியாகவே இருந்தாலும் உங்களுடைய இரக்க பாவனை அவருடைய அநேக ஜென்மங்களின் கடுமையான கணக்கு வழக்க ஒரு நொடியில முடித்துவிடும். நீங்க உங்களுடைய அனாதி ஆதி வள்ளல் தன்மையின் சமஸ்காரத்தை வெளிப்படுத்தி மட்டும் இரக்க உணர்வை தாரணை செய்து விட்டீர்கள் என்றால் பிராமண குடும்பத்தின் அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைந்துவிடும். ஸ்லோகன் தன்னுடைய இரக்க மனமுடைய சொரூபம் மற்றும் திருஷ்டி மூலம் ஒவ்வொரு ஆத்மாவையும் பரிவர்த்தனை செய்வதுதான் புண்ணிய ஆத்மா ஆவது. வரதானமே தான் ஸ்லோகன் அல்லையா? சரி, இது பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அந்த 96ல் அந்த ரஜினிகாந்த் அந்த அரசியல் அதெல்லாம் வரும்பொழுது அந்த டைம் வந்து அவருக்கு எதிராக ஒரு சிலர் குரல் கொடுத்தாங்க. ரொம்ப மோசமா திட்டினாங்க அவரை. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த மாதிரி திட்டுறவங்களுக்கே அவருடைய படத்துல வாய்ப்பு கொடுப்பாரு இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா அவரை திட்டினவொடனே அவங்களுடைய மார்க்கெட்டே போயிடும். யாருமே அவங்கள படத்துல நடிக்க வைக்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல, ஆனா அவரே கூப்பிட்டு நடிக்க வைப்பாரு. அந்த அன்பு என்ன பண்ணும்னா அடுத்தது அவங்களே இவரை மனதார புகழ்ந்து பேசும். இன்னும் கேட்டா கண்ணீரோட பேசும். அவர் நல்ல மனுஷன். இப்பவுமே அவங்க அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில காரணங்களுக்காக எதிர்த்தாலும் அவர் நல்லவர்ன்ற வார்த்தையை சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவரால முடியுது அப்படின்ட்டு. அதான் சொல்ற அதே மாதிரி நமக்கு அதான் சேலஞ்ச். சங்கமயோகம் வாழ்க்கை ஃபுல்லா இதுல இருக்கிற எல்லாருமே ரஜினிகாந்த் தான். எல்லாரும் எதிரிகள் தான் வருவாங்க நம்ம கிட்ட. சோ அவங்க வந்து ரொம்ப துக்கம் கொடுப்பாங்க. சமஸ்காரம் மோதல் அது இதுன்னு கொடுப்பாங்க. உங்களை எதிர்க்கலாம், நீங்க பண்றது தப்புன்னு சொல்லலாம், நீ உங்களை பார்த்தாலே எரிச்சல் வருதுன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லட்டும், எவ்வளவு பெரிய எதிரியா வேணாலும் இருக்கட்டும். ஆனா உங்களை அந்த கருணை பார்வையில மட்டுமே பாக்குறத நீங்க உறுதிப்படுத்திட்டீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப மோதுறாங்கன்னு அர்த்தம். பல ஜென்மத்தின் கணக்கு இருக்கு, கடுமையான கணக்கு. ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மம் இல்ல, பல ஜென்மம். ஆனா அந்த கருணை பாவனை இருந்துச்சுன்னா ஒரு நொடியில பல ஜென்மத்தின் கணக்கு முடிச்சிடும். இரக்கத்தடி சக்தி அது. நீங்க கடவுளே இல்ல இல்லன்றவங்க கடைசியில ஒரு நொடியில எல்லாரும் கதற வைப்பாரு பாப்பா அந்த கருணை பார்வையின் மூலமாக. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், ஆதி அனாதி சமஸ்காரத்தை மட்டும் வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. அதாவது இரக்க உணர்வை தாரணை பண்ணுங்க. இரக்கத்தை தவிர வேற எதுவுமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு குணம் அத மட்டும் தாரணை பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நமக்கு பிரச்சனை வந்து பிராமண பரிவாரத்துலதான் வரும். வெளியில இருந்து நம்ம விலகிட்டோம். வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டோம், ஆனா நமக்குள்ளதான் பிரச்சனை. சோ அந்த எல்லா பிரச்சனையும் தானா முடிஞ்சிடும். இரக்க உணர்வை மட்டும் தாரணை பண்ணும். என்ன பண்ணாலும் அவங்க நல்லவங்க, நல்ல குழந்தை மனதார சொல்லுங்க. மத்தவங்க கிட்ட பேசினாலும் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுங்க. கேட்டவங்க கஞ்சிட்டாங்கன்னா அவரு இவரை ரொம்ப திட்டாரு, ஆனா இவரு ரொம்ப நல்லவருன்றாரு. திட்டுறவங்கள வேணா தப்ப நினைப்பாங்க, தவிர உங்கள தப்ப நினைக்க மாட்டாங்க. சோ இத சொல்ல சொல்ல என்ன ஆகும், நம்ம ஒருத்தரை திட்டினா திட்டுறத போய் சொல்லுவாங்க கண்டிப்பா. அதே மாதிரி அவங்களுக்கு புகழ்ந்து சொன்னா அதையும் போய் சொல்லுவாங்க. அப்படின்னா அப்படியா சொன்னாரு, இப்ப அந்த கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சிடும். பிராமண குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். சோ இரக்க குணம் அதை புரிஞ்சுக்கணும். எத்தனை ஜென்மத்துக்கு அருமை கணக்கு உள்ளவங்களும் வாங்க, நான் முடிச்சு அனுப்புறேன். ஏன்னா நாராயணன் ஆகணும், கடனோட போக கூடாது. இல்லையா? கர்ணன் வந்து நான் கடனாலேயே செத்துடக்கூடாது, துரியோதன் கிட்ட நான் பட்ட கடனை தீர்க்கணும்ன்றதுக்காக தான் அர்ஜுனனை கொலை பண்ணணும்னு அவன் முடிவு பண்றது. அது ஸ்தூலமா கட்டிட்டாங்க. சரி, அதே மாதிரி நம்ம கடன்பட்டு இருக்கிறோம், கடன்பட்டவங்க தான் துக்கம் கொடுப்பாங்க, சும்மா வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த கடன் அடைக்கணும். அப்ப நம்ம நினைக்கணும், நம்ம நினைச்சுக்கலாம், நமக்கு துக்கம் கொடுக்கும் போதுல நான் ராஜா வந்து அவனை ரொம்ப சித்திரவதை பண்ணத மனசுல எடுத்துட்டு வாங்க, எவ்வளவு அடி அடிச்சா இப்ப வாலண்டியா நானே தாங்கிக்கிறேன், நீ அடி, நீ கொடுக்கறதுக்கு நான் தான் காரணம், மனதார நினைங்க. அவன் கொடுக்கற அந்த வலி அதை விட பல மடங்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்க பாபா குழந்தை ஆனதுனால அவன் கொடுக்கற வலி உண்மையில உங்களுக்கு பெருசா தெரியாது. அப்படி பெருசா தெரிஞ்சது பாபா குழந்தை ஆகியனா நீங்க கொடுத்த வழி ரொம்ப 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 பெருசுன்னு புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய வழிய பாபாவே இல்லாத டைம்ல அவனுக்கு கொடுத்துருக்கிறேன்னு அந்த ஆத்மா எவ்வளவு துடிச்சிருக்கும்னு நினைச்சு அழுவும். உங்களுக்காக இல்ல, அந்த ஆத்மாவுக்கு அவ்வளவு கொடுத்துருக்கிறேன்னு நினைச்சு அழுவும். அப்ப என்ன ஆயிடும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். உங்களுக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் வாலண்டரியா சாரி கேளுங்க. நான் பல ஜென்மம் எந்த அளவுக்கு உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துருக்கிறேன்னு என்னால உணர முடியுது, சாரின்னு கேளுங்க. அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. அவங்களை சாந்தப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணுங்க, திருப்திப்படுத்துங்க. ஸ்லோகன் ஸ்லோகனும் அதேதான். மகான் புண்ணிய ஆத்மா செய்யற மகான் புண்ணிய காரியம் எது தெரியுமா? தன்னுடைய கருணை சொரூபம், இரக்க மனமுடைய சொரூபம் மற்றும் கருணை பார்வை மூலமாகவே ஒவ்வொரு ஆத்மாவையும் மாற்றுறவங்க யாரோ அவங்கதான் புண்ணிய ஆத்மா. இந்த கருணை சொரூபத்தின் மூலமாகவே மாற்றுறது. இந்த கருணாமூர்த்தின்னு இயேசுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படமா எடுத்திருப்பாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா அப்படியே அவர் போற இடமெல்லாம் அவர் அந்த கைப்பட்டு முடவன் நடப்பான், செத்தவன் ஏந்திருப்பான். சோ இதெல்லாம் நடக்கும் பொழுது அப்பயே அவர் பின்னாடியே போகும் கூட்டம் அந்த அன்புல அடிமையாகி. சோ அது அன்பின் காரணமாக தான் அது பண்றாங்க இல்லையா? சோ இங்க நம்ம அதெல்லாம் பண்ணல, டைரக்டா அன்பு வெளிப்படுத்த. ஏன்னா அதெல்லாம் பண்ணா நம்ம பக்கம் திரும்பிடும் கூட்டம், அது திரும்ப கூடாது. அது அப்பாதான் இருக்கும், அப்பா பக்கம் தான் திருப்பி விடணும் இல்லையா? ஆனா அந்த அந்த அன்பு பார்வை, கருணை பார்வை, நான் உலகத்தின் தாய், அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். மம்மா மம்மான்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க இல்லையா? நான் தான் அந்த மம்மா, ஜெகதம்பா அப்படின்ற உணர்வே வந்து அந்த தாய்மை உணர்வை வெளிப்படுத்தும். ஆக்சுவலா மம்மான்றதே பிரம்ம பாபாவை குறிக்கிறது தான் இல்லையா? சரி, சோ அந்த மாதிரி நான் இருக்கிறேன். பிரம்ம பாபாவை கொலை பண்ண வந்தவனுக்கே அந்த குழந்தைய விட்டுருங்க, அதுவும் என் குழந்தை தான், அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்ற. வேற எந்த இயக்கத்துல அப்படி நடந்திருந்தாலும் அவனை போலீஸ் கிட்ட கூட ஒப்படைக்க மாட்டாங்க, அவங்களே கொலை பண்ணி போட்டுருவாங்க. ஆனா இங்க எப்படி பண்ண இருக்காங்க பாபா, அதுதான் கருணை. இவன் வந்துட்டான், இந்த இடத்த தெரிஞ்சுட்டான், இவன் போய் யார் அனுப்பினானோ அவன்கிட்ட சொல்லி இன்னும் உஷார்படுத்தான், அதை பத்தி கவலைப்படல, அனுப்புங்க. அவனை கூப்பிட்டு வச்சு உன்னை யார் அனுப்பிச்சா அந்த விசாரணை கூட பண்ணல, அனுப்புங்க. ஏன்னா நீ என் குழந்தை தான், உன்னை அனுப்பணும்னு என் குழந்தை தான், அவனு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ண போறது இல்ல, அனுப்புங்க. சம பாயிண்ட் அது இல்லையா? அப்படி இருக்கிறவங்க தான் புண்ணிய ஆத்மா. அந்த கருணை பார்வை மட்டும்தான் படணும், வேற எந்த பார்வையும் படக்கூடாது, அதன் சொரூபமா இருக்கணும். சோ அந்த கருணை அவங்களை மாத்தும். சோ அதனாலதான் அப்படியே பிரம்ம பாபா கொலை பண்ணும், அப்படியே பக்கா பிகே வானதுடைய காரணம். ஓம் சாந்தி, லவ் யூ பாபா, தேங்க்யூ பாபா.